அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம வந்து இப்போ கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த சந்தேகம் தெளிதல் படலத்தில் கடந்த வகுப்பில் நம்ம வந்து 70 பாடல்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். இப்போ இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பண்ணலாம்னா 71 பாடலிருந்து பார்க்கலாம். இப்போ 71 பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, மனைக்குள் வைத்த பண்டங்களை மறந்தவன் வருடம் 100 அழுதாலும் நினைத்து உணர்ந்த பின் கிட்டும். அப்படி இந்த நிர்மல ஆன்மாவும் அனர்த்தமான தன் மறதியை கெடுத்து தன் அறிவினால் காணாமல் கனத்த கர்மங்கள் 100 உகம் செய்யினும் காணுமோ காணாதே அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒருத்த வந்து வீட்டுக்குள்ள ஒரு பண்டத்தை மறந்து வச்சுட்டான், ஒரு பொருளை வந்து ஞாபக மறதியா எங்கேயோ கை மறந்த மாதிரி வச்சுட்டான். அப்படி அவன் வீட்டுக்குள்ள மறந்து வச்ச அந்த பொருளை அவன் வெளியே எங்க தேடினாலும் கண்டிப்பா கிடைக்க போறது இல்லை. ஆனா அது வீட்டுக்குள்ள மட்டும்தான் மறந்து வச்ச பொருள், அது அதை வீட்டுக்குள்ள தேடாம வெளியே போய் கண்ட இடத்துல தேடுறதுனாலயும் அந்த பொருள் கண்டிப்பா கிடைக்காது. மேலும் அந்த பொருளை வந்து கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு 100 வருஷமா உட்காந்து அழுதுகிட்டு புலம்புனாலும் அது கிடைக்க போறது இல்லை. ஏன்னா மறந்தினால அது எங்க வச்சான்னு ஞாபகம் இல்லை அவனுக்கு. அப்ப அந்த பொருள் வந்து அவன் தேடி எடுக்கணும் அல்லது கண்டுபிடிச்சு எடுக்கணும் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு. அது என்னன்னா, அவனுக்கு அந்த மறந்த பொருள் ஞாபகத்து வரணும், எங்க வச்சோம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். அப்படி மறந்து போன அந்த பொருள் வந்து அவனுக்கு எங்க வச்சதுங்கிறது ஞாபகத்து வந்தாதான் அந்த பொருள் அவன் தேடி எடுத்துட முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் அவன் 100 வருஷம் ஆனாலும் அந்த பொருளை அவன் தேடி எடுக்க முடியாது. அப்போ அது மாதிரி எந்த விதமான குற்றமும் இல்லாத அந்த பரிசுத்த ஆன்மா இருக்குது. அப்படி ஒரு ஆன்மா இருக்கிறத மறந்துட்டான் இந்த மனிதன். ஏன்னா இவன் வந்து தன்னை வந்து அந்த ஆன்மான்னு தெரியாம வேற புற விஷயங்கள் அதிக நாட்டத்தை செலுத்திக்கிட்டு அனர்த்தமான பல அறியாமைகளில் போய் புகுந்துக்கிட்டு அது எத்தனை விதமான கர்ம காரியங்களை அவன் இதுக்காக செஞ்சாலும் அதன் வழியாக அந்த ஆன்மாவை அவன் அறிந்து கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, இப்ப இவன் மறந்து போன ஆன்மாவை அந்த மனதின் வாயிலாகத்தான் பிடிக்க முடியுமே தவிர அந்த மனதை விட்டு விட்டு வேறு மற்ற காரியங்களை கர்ம காரியங்களை அவன் எது செய்து கொண்டிருந்தாலும் அதன் வாயிலாக அவன் அந்த ஆன்மாவை அறிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத இந்த பாடலில் தெளிவுபடுத்துறார். அனர்த்தமான தன் மறதியை கெடுத்து தன் அறிவினால் காணாமல் கனத்த கர்மங்கள் 100 உகம் செய்யினும் காணுமோ காணாதே. அப்போ அந்த அனர்த்தமான தன் மறதி, தன்னுடைய ஞாபக மறதி, ஏன்னா நான் தான் அந்த ஆன்மா, நான் தான் அந்த பிரம்மம் அப்படிங்கிறத மறந்து போயிட்டு இவன் என்ன பண்றான், தனக்கு வேறாக ஏதோ ஒரு இறைவனை பாவித்து கொண்டு மற்ற புற விஷயங்களில் அதிக நாட்டம் கொண்டு அதற்கான பலவிதமான கர்ம காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான் மனிதன். அப்படிப்பட்ட பலவிதமான கர்ம காரியங்களை அவன் 100 வருடங்கள் செய்து கொண்டிருந்தாலும் கூட அல்லது பல யுகங்கள் 100 யுகங்களாக அவன் செய்து கொண்டிருந்தாலும் கூட அவன் அந்த இறைவனை, அந்த பிரம்மத்தை, அந்த ஆன்மாவை காண முடியுமா என்றால் காணாதே அப்படிங்கிறார். அதுதான் அந்த கடைசி 2 லைன், கனத்த கர்மங்கள் 100 யுகம் செய்யினும் காணுமோ காணாதே அப்படின்னு இந்த பாடலில் தெளிவுபடுத்துகிறார். அப்போ அவர் மீண்டும் மீண்டும் என்ன வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, இப்போ அந்த ஆத்மஸ்வரூபமாகவே நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த மனிதன் மறந்து விட்டான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாரு. அடுத்தது 72 பாடல்ல என்ன சொல்றாருங்கிறத பார்த்துடலாம். நன்மையாம் குருவே, சுகம் தருவது ஞானமே எனும் வேதம் தன்ம பாவ மிச்சிரங்களால் தேவர்கள் தரு விலங்குகள் மாந்தர் ஜென்மமாகுவ ஜாதி ஆச்சாரமே செய்தவம் சுகம் என்று கர்மகாண்டத்தில் விதித்தது என் விதித்துள காரணம் உரையீரே. இப்ப இது வந்து சிஷ்யன் கேள்வி கேட்கிறான். சிஷ்யனுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்மையாம் குருவே, பல நன்மைகளை நல்கிய குருநாதனே, சுகம் தருவதும் ஞானமே எனும் வேதம். அப்போ அந்த பரமானந்த நிலையாகிய சுகம் என்பது சாதாரண சுகம் அல்ல, பரமானந்த நிலையை தருகின்ற அந்த நிரந்தர சுகத்தை தருகின்ற அந்த ஞானம், அந்த வேதம் என்ன சொல்லுது நமக்கு, தத்துவமசிங்கிற ஒரு மகா வாக்கியத்தை உபதேசிக்குது. அப்ப அந்த வாக்கியத்தின் மூலமாக தன்னை தான் அறிந்து கொள்வதை விட்டுவிட்டு அந்த சாஸ்திரத்தினுடைய முற்பகுதிகளிலே கூறப்பட்ட கர்ம காண்டங்களிலே சிக்கிக்கொண்ட மனிதன் பல்வேறு விதமான கர்ம காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றான். அப்படி அவன் செய்து கொண்ட அந்த கர்ம காரியங்களினால பல புண்ணிய கர்மங்களை அவன் சேர்த்துக் கொள்கின்றான், பாவ கர்மங்களையும் சேர்த்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி பல புண்ணிய பாவங்களை சேர்த்து கொண்டதன் விளைவாக அவனுக்கு என்ன பண்ணுது, பல்வேறு பிறவிகள் வந்து மாறி மாறி கிடைக்குது. அதாவது மிருகம், பறவை, புழு பூச்சிகள் அப்படிங்கிற பலவிதமான பிறவிகள் அவனுக்கு கிடைச்சிடுது. தன்ம பாவ மிச்சிரங்களால் தேவர்கள், தரு விலங்குகள், மாந்தர், ஜென்மமாகுவ ஜாதி ஆச்சாரமே செய்தவம் சுகம் என்று. அப்ப இது மாதிரி செய்த பாவ புண்ணிய கர்மங்களினால அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி பிறவிகள் மாறி மாறி மனிதனுக்கு கிடைக்குது. அதாவது நல்ல புண்ணியங்கள் செய்திருந்தா உயர் பிறவியாகிய தேவர்கள், மனிதர்கள் அப்படிங்கிற உடம்பு கிடைச்சிருது. பாவங்கள் அதிகமாக இருந்தா இழிப்பிறவாகிய பறவை, மிருகங்கள் போன்ற உடம்பு கிடைச்சிருது. அப்ப இந்த மாதிரி பாவ கர்மங்களை செய்து இழிவான பிறவிகள் உண்டாகாதவாறு இருப்பதற்காக அவர்களுடைய வர்ணாசிரம தர்மம், ஜாதி ஆச்சாரமே அப்படிங்கிற முறைப்படி இப்ப அவரவர்கள் இருக்கக்கூடிய அந்த காரியத்திலே கர்ம காண்டத்திலே கூறப்பட்ட அந்த நியதிக்கு உட்பட்டு அவர்கள் சரியாக இருந்தால் போதாதா? அதுதானே வேதம் சொல்லியிருக்கு, கர்ம காண்டத்தில் விதித்தது என் விதித்துல காரணம் உரையீரே அப்படின்னு சொல்லி இங்க கேள்வி கேட்கலாம். அவனுடைய கேள்வி என்னன்னா, ஞானம்தான் சுகம் தருது அப்படிங்கிறது வேதம் சொல்லிடுது, ஆனா அப்படி சொன்ன பிறகு கூட இந்த மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா பல்வேறு விதமான பாவ மிச்சிரங்களாகிய இந்த கர்மங்களில சிக்கிக்கொண்டு மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி வரக்கூடிய பிறவிகள்ல பாத்தீங்கன்னா பல்வேறு தரவரிசைகள்ல அந்த உடல் கிடைத்து விடுகின்றது. அது அவர்கள் செய்த பாவ புண்ணிய கர்மங்களின் விளைவாக மாந்தர்களாகவும் விலங்குகளாகவும் தேவர்களாகவும் கூட அந்த பிறவிகள் மாறி மாறி வந்துடுது. அப்படி பிறவிக்கு கிடைக்கும் போது ஜென்மமாகவ ஜாதி ஆச்சாரமே செய்த தவம் சுகம் என்று. அப்போ அந்த மாதிரி கிடைச்சதுல இந்த மனித பிறவியிலே கிடைக்கப்பட்ட வர்ணாசிரம தர்மத்திலே அவன் என்ன பண்றான், பல விதமான நிலைப்பாடுகளை கடக்கிறான். அப்படி முறைப்படி கடக்க வேண்டிய அந்த கர்ம காண்டத்தில் விதித்தது எதன் காரணம், என்ன காரணம், அதற்கு என்ன காரணத்தை சொல்லுங்க குருதேவா அப்படின்னு கேட்கிறான். இப்ப அதுக்கு 73வது பாடல்ல அவர் என்ன சொல்றாரு நம்ம பார்ப்போம். தினமும் மண்ணுகர் பிள்ளை நோய்க்கு இறங்கியே தீம்பண்டம் எதிர்காட்டி கன மருந்துகள் ஒழித்து வைத்து அழைக்கின்ற கருணை நல் தாய் போல மனையறங்கள் செய் மகங்கள் செய் நன்று என்று மலர்ந்த வாசகம் சொல்லும் நினைவு வேறு கான் சொர்க்க காமிகள் அந்த நிர்ணயம் தெரியாரே. இந்த பாடல என்ன சொல்றாருன்னா, இப்ப ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து விளையாடிக்கிட்டு இருக்குது மண்ணுல. அப்படி மண்ணுல விளையாடிக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அந்த மண்ணை சாப்பிட்டுடுது, தெரியாம அந்த மண்ணை எடுத்து சாப்பிட்டுடுது. அப்படி அந்த மண்ணை சாப்பிட்ட பிறகு அந்த மண்ணில் இருக்கிற கிருமிகள் காரணமாக அந்த குழந்தைக்கு வந்து நோய் உண்டாயிடுது. இப்போ அந்த தினமும் மண்ணுகர் பிள்ளை நோய்க்கு இறங்கிய தீம்பண்டம் எதிர்காட்டி, இப்போ அந்த மாதிரி குழந்தை வந்து மண்ணை சாப்பிட்டு நோய்வாய்ப்பட்ட குழந்தைக்கு அந்த தாய் என்ன பண்ணுவான், அந்த குழந்தையினுடைய நோயை குணமாக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக நேரடியாக அந்த குழந்தைக்கு வந்து வாக்கன்னா மருந்து சாப்பிடு அப்படின்னு கூப்பிட்டா அது வராது. மருந்து சாப்பிட கூப்பிடும்போது அது எனக்கு வேண்டாம் கசக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மருந்து அது குழந்தை சாப்பிட்றதுக்கு அவாய்ட் பண்ண பார்க்கும். அப்போ இந்த தாய் என்ன பண்ணுறான்னா, இந்த குழந்தை வந்து இந்த மாதிரி டைரக்டாக மருந்து கொடுத்தா அவாய்ட் பண்ணுதேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு தின்பண்டத்தை அதுக்கு முன்னாடி காட்டுறான். தீம்பண்டம் எதிர்காட்டி கன மருந்துகள் ஒழித்து வைத்து அழைக்கின்ற கருணை நெல் தாய் போல. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து என்ன பண்ணுறான், மருந்தை ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் தின்பண்டத்தை காட்டுற உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த தின்பண்டத்தை சாப்பிட்றதுக்காக அந்த அம்மா கிட்ட வருது. ஏன்னா டைரக்டாக மருந்தை காட்டினா வராது, எங்கே நம்மளுக்கு மருந்தை கொடுத்துருவாளோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த மருந்தை சாப்பிடாம ஓடி ஒளியத்தான் பார்க்கும். அப்போ அந்த குழந்தைய கூப்பிடணும், ஆனால் அந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும். ஏன் அந்த மருந்து கொடுக்கணும், தாய் ஆசைப்படுறான் அந்த குழந்தையுள்ள நோயை குணமாக்கணும். அப்போ அந்த தாய் வந்து அந்த குழந்தையின் மேல உள்ள கருணையினால அந்த குழந்தையின் நோயை குணமாக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால அதுக்கு கசப்பான மருந்தை கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அப்படிப்பட்ட கசப்பான மருந்தை அது டைரெக்டாக குடிக்காம ஏமாத்துது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பிடித்தமான ஒரு தின்பட்டதை அது முன்னாடி காட்டி அதை வரவழைச்சி அப்புறம் அந்த மருந்து அதுக்கு கொடுக்குறான். அது மாதிரி இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கர்மகாண்டத்துல இது மாதிரி நிறைய சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுது. ஏன்னா நேரடியா ஞான காண்டத்துக்கு வா, பிரம்மத்தை தெரிந்துக்கொள், இறைவனை புரிந்துக்கொள், நீ யார் என்று தெரிந்துக்கொள்னு சொன்னா ஒருத்தரும் வரமாட்டாங்க. அப்ப இவங்களுக்கு நேரடியா இந்த ஞான காண்டத்தை கூப்பிட்டு வாங்க வாங்க படிங்கன்னு சொன்னா ஒருத்தரும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்ல. அப்ப இவங்களுக்கே என்ன பண்ணணும், சரி நேரடியா நீ இந்த ஞான காண்டத்துக்கு வர வேண்டாம், ஃபர்ஸ்ட் பார் இந்த பூஜை பண்ணா உனக்கு இந்த மாதிரி சுகமெல்லாம் வரும், இந்த ஹோமம் பண்ணலாம் உனக்கு இந்த மாதிரி செல்வம் வந்துடும், அப்புறம் இந்த இதை பண்ணினா இப்படி வளர்ச்சி உனக்கு உண்டாகும், இந்த கடவுளை பிடிச்சிக்கோ அதை பிடிச்சிக்கொண்டு எதையாவது ஒன்று ஆசை காட்டி அதன் வழியா உள்ள நுழைய வச்சுடணும் அந்த சாதகனை. ஏன்னா அவனுக்கு நேரடியாக ஞானத்தை உபதேசிச்சா இதில் இன்ட்ரெஸ்ட் வர்றதில்லை, இது வந்து ஒரு கசப்பாக தெரியுது அவருக்கு. அப்போ அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு இல்லையா. அப்போ அது மாதிரி இந்த வேதத்தாய் என்ன பண்ணுறான்னா, இந்த சாஸ்திர தாயானவள் தன்னுடைய இந்த மக்கள் சுகமடையும் பொருட்டு அவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய மோட்ச மார்க்கத்தை உபதேசிக்க விரும்பி அதை நேரடியாக அழைச்சி அவன் வரமாட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடித்த விதமான சில கர்மங்களை கொடுத்து அதன் வாயிலாக அவனுக்கு சில நன்மைகளையும் காட்டி கொடுத்து அப்போ அதை அவனை இழுத்துட்டு வந்து இந்த மாதிரி விஷயத்த கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அப்படின்னு இங்கு சொல்றாரு. அதனால தான் நேரடியாக சன்னியாசம்னு எடுத்த உடனே சாஸ்திரம் கொடுக்கறது இல்லை. நம்முடைய சாஸ்திரம தர்மத்துல என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் பிரம்மச்சரியம் சொல்லுது, அப்புறம் இல்லறம் அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுக்குது, அப்புறம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் அப்படின்னு முறைப்படுத்தி கொண்டு வருது. ஏன் அப்படி முறைப்படுத்தி கொண்டு வருது அப்படின்னா, எடுத்த உடனே சன்னியாசம் அப்படின்னா மனதை விட்டு விட்டு துறந்து விடுன்னா வரமாட்டான். அப்போ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நீ இப்போ இதை பத்தி தெரிஞ்சுக்கோ, அதுக்குண்டான கல்வி முறைகள்லாம் கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாடத்திட்டங்கள் எல்லாம் உள்ள படிக்க வச்சுட்டு அப்புறம் நீ வந்து இந்த பாடத்திட்டங்கள்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டே இல்லை, இனி நீ வந்து இந்த உலகம்னா என்ன, இறைவன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோ, அதே சமயம் உன்னுடைய ஆசைகளை தீர்த்து கொள்வதற்காக இல்லற தர்மத்தில் இரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு திருமணமெல்லாம் செய்து வைத்து அப்புறம் அதுலயே வந்து நீ திருமணத்தில் வந்து இந்த குழந்தை பேர் பெறணும், செல்வங்கள் பெருக்கிக்கணும், வீடு வாசல் வாங்கிக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் சில யாகங்கள் இருக்கு, தான தர்மங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டி கொடுத்து அப்போ இதெல்லாம் செய்யப்பா, இந்த பூஜை பண்ணு, இந்த யக்னம் பண்ணுன்னு சொல்லி அதையெல்லாம் ஆசை காட்டி அப்போ அதன் வழியாக அவனை அந்த விருப்பத்தை உண்டாக்கி அப்போ அதன் வழியாக அவன் உள்ள வரவழைச்சி அப்புறம் அவன் அதில் ஆர்வமாக உள்ள வந்த பிறகு அந்த வழிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இப்படி ஒரு விஷயம் இருக்குப்பா, சாஸ்திரம் வந்து பாரு இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னு சொல்லி காட்டி கொடுக்கும்போது தான் அவன் அந்த மனித பிறவினுடைய உயரிய நோக்கம் என்ன, அந்த நிலை என்னை எங்கே கொண்டு போய் சேர்த்தும் அப்படின்ற அந்த நான்காவது நிலையாகிய அந்த ஞான மார்க்கத்துக்கு வருவான். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி சரியை கிரியை யோகம் என்ற மூன்று படிநிலைகள்லேயே பெரும்பாலும் சிக்கிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத இங்கே அவர் சுட்டி காட்டுறாரு. அதுதான் இந்த பாடல் அவர் சொல்ல வர்ற விஷயம். மனையறங்கள் செய் மகங்கள் செய் நன்றென்று மலர்ந்த வாசகம் சொல்லும் நினைவு வேறு கான் சொர்க்க காமிகள் அந்த நிர்ணயம் தெரியாரே. அப்ப இது மாதிரி ஒரு அற்புதமான பாதை இருக்கு, ஞான பாதை இருக்கு அப்படிங்கிறதுல இந்த சொர்க்கத்தின் மீது ஆசை உள்ளவர்கள் காமிகள், சொர்க்க காமிகள் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பாதை இருக்கிறது தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களை நேரடியாக வந்து நாம் இந்த பாதை இருக்குன்னு காட்டினா இன்ட்ரெஸ்ட் வராது அவங்களுக்கு. அப்போ அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணணும், சொர்க்க லோகங்களை பற்றி ஆசை காட்டணும், அப்புறம் பூஜை புனஸ்காரங்கள் வழியாக அவனுக்கு இப்படியெல்லாம் செல்வம் வரும், இப்படியெல்லாம் சந்தோஷம் வரும்னு சொல்லி அவனுக்கு சில ஆசை காட்டணும், அப்படியெல்லாம் அவனுக்கு கொண்டு வந்தால் தான் அவன் இந்த பாடத்திட்டத்துக்குலாம் வருவான் அப்படிங்கிறத இங்கே சுட்டி காட்டுறாரு. ஏன்னா சாஸ்திரம் வந்து எடுத்த உடனே இப்போ ஞானத்தை பற்றி போதிச்சுன்னா அந்த குழந்தை எப்படி மருந்து சாப்பிட்றதுக்கு வரமாட்டேங்குது. குழந்தைக்கு வந்து நேரடியாக மருந்துன்னு சொன்னால் அது கசக்கும், எனக்கு வேண்டான்னு சொல்லி அதை ஒதுக்கத்தான் பார்க்குது. ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து மருந்து கொடுத்தாகணும், ஏன் அந்த குழந்தையினுடைய நோய் குணமாகணும். அதுபோல் இங்கே நமக்கு மனிதர்களாகிய நம்மிடத்துக்கும் இந்த உயிர்களாகிய எல்லா ஜீவர்களுக்குமே பிறவியை வந்து நீக்கணுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிணி, பிறவி பிணி நீங்கணும். இப்போ சாதாரண ஒரு காய்ச்சல் நீங்குவதற்கே ஒரு தாய் வந்து அந்த குழந்தையின் மேல உள்ள கருணையினால் அவனுக்கு மருந்து கொடுக்கணும், ஆனால் அந்த மருந்து நேரடியாக கொடுத்தா அவன் எடுத்துக்க மாட்டான். ஆகவே அவனுக்கு ஒரு தின்பண்டத்தை காட்டி அவனை வரவழைச்சு அப்புறம் இந்த மருந்து அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பது போல இந்த வேத சாஸ்திரத்தின் வேதத்தாய் என்ன பண்றான்னா, நேரடியாக இந்த ஜீவர்களுக்கு இந்த பாடத்திட்டத்தை உபதேசம் பண்ணா இவன் வரமாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்போ இவனுக்கு வந்த கர்ம காண்டத்துல ஆசையை காட்டி அவனை காமிகளா கர்மத்துல சில விவகாரங்களை ஈடுபடுத்தி அதன் மூலமா அவனுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணி அப்புறம் இந்த ஞானத்தை கொடுக்கறது தான் இதனுடைய ரகசியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட இந்த சாஸ்திரத்தை இறுதி வரை கற்று அறியாத சொர்க்க போகங்களில் ஆசை உள்ள கர்மகாண்டிகளுக்கு இதன் ரகசியம் தெரியாதுன்னு தான் சொல்றாரு. நினைவு வேறு கான் சொர்க்கக்காமிகள் அந்த நிர்ணயம் தெரியாரு அப்படிங்கிறார். ஏன்னா மற்ற விஷயங்கள்ல சுகபோகங்கள்ல ஆசை உள்ளவனுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது கண்டிப்பா தெரியாது அப்படின்னு இந்த பாடல்ல அவர் தெளிவுபடுத்துறாரு. அடுத்தது 74வது பாடல். போகமாம் உயிர் கண்டதை உண்பதும் உணர்வதும் இயல்பே கான், ஆகமங்களும் சுபாவத்தை விதிக்குமோ அத்தனை தெரியாதோ, காகமே கருத்திடு நெருப்பே சுடு கசிந்திடு வேம்பே நீ, வேக வாயுவே அசை என ஒருவரும் விதித்திடல் வேண்டாவே. இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த போகமாம் உயிர், அதாவது எல்லா உயிர்களும் இந்த போகத்துல மூழ்கி கிடக்குது. உயிரினங்கள் எல்லாமே சுகபோகங்கள் தான் ஆசைப்படுது. அப்ப அப்படிப்பட்ட இந்த சுகபோகங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த உயிர்கள் எல்லாம் கண்டதை உண்பதும் உணர்வதும் இயல்பே கான். அதனுடைய இயல்பு என்ன? பொதுவா இந்த சுகபோகங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஜீவர்களுடைய இயல்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போகத்தை அனுபவிப்பதுதான். அப்ப போகம்னா என்ன? இப்ப நமக்கு தேவையான இந்த நல்ல சுகபோகமான உணவு, நல்ல ஒரு இருப்பிடம், சாதாரணமாக மனிதனுக்கு உண்டான அந்த புணர்ச்சி அப்படிங்கிற அந்த இன்ப விஷயங்களை நோக்கி தான் மனிதன் அதிகமாக ஈர்க்கப்படுகின்றான். அது மனிதன் மட்டுமல்ல, எல்லா ஜீவர்களும் அதில் தான் ஈர்க்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அதுகளுக்கு இந்த உண்பது, உறங்குவது, புணர்ச்சியில் ஈடுபட்டு இந்த குழந்தை குட்டிகளை பெற்றுக்கொள்வது அப்படின்னு ஒரு சராசரி வாழ்க்கை தான் வாழ விரும்புது. எல்லா ஜீவர்களுமே அப்படித்தான் வாழுது. மனிதன் முதல் கொண்டு அப்படித்தான் வாழ்றோம். எல்லாருமே இப்ப மிருகங்கள்ல இருந்து மனிதன் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே சாப்பிட்றோம், எல்லாருமே தூங்குறோம், எல்லாருமே இயல்பான வாழ்க்கையில மழை ஜலங்கள் கழிக்கிறது, அப்புறம் புணர்ச்சியில் ஈடுபட்டு குழந்தை குட்டி பெற்றுக்கிறது அப்படிங்கிறத மனிதன் முதல் கொண்டு மிருகம் வரைக்கும் எல்லாமே அதை தான் செய்யுது. அப்போ இதெல்லாம் வந்து அதனுடைய இயல்பு தான் அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. போகமாம் உயிர் கண்டதை உண்பதும் உணர்வது இயல்பே கான், ஆகமங்களும் சுபாவத்தை விதிக்குமோ அத்தனை தெரியாதோ. அப்போ இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறது ஆகமத்துக்கு தெரியாதா? ஏன்னா வேதசாஸ்திரம் இது கூடவா தெரியாது, இதை வந்து வேற எடுத்து சொல்லணுமா, இயற்கைக்கு மாறான விதிகள் வந்து கூறுவது பொருந்தாது என்பதை அவசியம் அறிய வேண்டிய உண்மை அல்லவா அப்படின்னு இந்த சிஷ்யன் கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டு, அப்படி இருந்தா அது எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க சொல்றதை பார்த்தா அது எப்படி இருக்கு தெரியுமா? காக்கையை பார்த்து நீ கருத்திடு என்றும், நெருப்பை பார்த்து சுடு என்றும், வேம்பை பார்த்து நீ கசந்திடு என்றும், வேகமாக வீசுகின்ற காற்றை பார்த்து நீ அசைந்திடு என்றும் கட்டளையிடுவது போலாகும். இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு இந்த கேள்வி கேட்கிறான். சிஷ்யனுக்கு என்னன்னா, இப்ப பொதுவா ஒரு ஜீவர்களுடைய சுபாவம் என்னன்னா, இந்த உண்பது, உறங்குவது, புணர்ச்சியில் ஈடுபடுவது, குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிறது, இப்படிதான் சராசரியா எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்குது. இதை பத்தி சுட்டி வேற காட்டணுமா? வேதத்தினுடைய முற்பகுதி ஆகிய கர்ம காண்டத்துல பாரு, இந்த போகத்துல ஈடுபடுத்து, இந்த யாகத்தை செய்ய, அந்த சந்தோஷத்தை அடையிறதுக்கு அந்த ஹோமத்தை பண்ணு அப்படின்லாம் சொல்லுது இல்ல, அல்லது இந்த பூஜையை பண்ணா உனக்கு இந்த மாதிரி வருமானம் வந்துடும், இந்த லாபம் வந்துடும் எல்லாம் சொல்லுது இல்ல. அப்ப இதெல்லாம் வந்து சொல்லணுங்கிற அவசியம் என்ன இருக்கு இந்த வேதத்துக்கு? சாதாரணமாகவே மனசு அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், மனிதனுடைய நோக்கமே அதுதானே, அப்போ அதை வேதம் சொல்லிதான் அவன் செய்யணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறான் இந்த பாடலில். நீங்கள் சொல்றது பார்த்தா எப்படி தெரியுமா அந்த வேதம் சொல்றது இருக்குது? ஏற்கனவே அந்த காக்கா கருப்பாக தான் இருக்கு, அந்த காக்காவை பார்த்து காகமே கருத்துடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்புறம் நெருப்பினுடைய சுபாவம் என்ன? அது சூடு தான், வெப்பம் கொடுப்பது தான் நெருப்பு. அப்போ அந்த நெருப்பை பார்த்து நீ சுடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அப்புறம் வேம்புனுடைய சுபாவம் என்ன? வேம்பு வந்து எப்பயுமே கசப்பை தான் கொடுக்கும். அப்போ அந்த கசப்பான ஒரு வேம்பு கிட்ட போய் நீ கசந்துடுன்னு சொல்ற மாதிரி இருக்குது. அப்புறம் வேகமாக வீசிக்கொண்டிருக்கின்ற காற்றை பார்த்து நீ அசைந்துடுன்னு சொல்ற மாதிரி இருக்குது. இந்த சாஸ்திரம் சொல்றது எப்படி இருக்குன்னா, நீ இந்த குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிறதுக்கு இந்த ஹோமத்தை பண்ணு, நீ வந்து செல்வத்தை சேர்த்துக்கிறதுக்கு அந்த யாகத்தை பண்ணு அப்படின்னு ஏன் இதை சொல்லுது? இதைத்தானே மனிதன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இதுக்காகத்தானே மனிதனுடைய வேலையே. ஏன்னா அவனுடைய நோக்கமே என்ன? சுகபோகங்கள் இருக்கணும், ஜாலியா இருக்கணும், குழந்தை குட்டி பெற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வேதம் சொல்லித்தான் அவன் செய்யணுமா? அது அவனுடைய இயல்பு, அவனுடைய சுபாவம். அப்படி இருக்கும்போது இதையே இந்த வேதம் செய்யுது, அப்படி அவசியம் என்ன? இதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாதல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான் சிஷ்யன். வந்து ஒரு நல்ல கேள்வியை கேட்கிறான். அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு 75வது பாடல்ல பார்ப்போம். கல்லும் ஊனும் நீ விரும்பினால் மகங்கள் செய், காமத்தில் மனதானால் கொல்லும் பெண்டொடு களவி செய்யனில் இவன் குறையலாம் தொடான் என்றே தள்ளும் வேதத்தின் சம்மதம் சகலமும் தவிர்ப்பதே கருத்தாகும். வில்லும் இவ்விதி என்னெனில் பூர்வ நியாமம் விதி என்றே. அதாவது இப்போ ஒருத்தன் வந்து சாதாரணமாக ஒரு மனிதன் என்ன பண்ணுவான், மதுவையும் மாமிசத்தையும் சுவைக்க விரும்புவான். அப்படி ஒரு மதுவையும் மாமிசத்தையும் சாதாரணமாக சுவைத்து கொண்டிருக்கின்ற அவன்கிட்ட போய் இந்த யாகங்களை செஞ்சு இந்த மது மாமிசத்தை நீ உட்கொள்ளு அப்படின்னு சொல்கிறதும், மோகத்தினால் பெண்ணுடன் சேர விரும்பினால் அவளை மனம் முடித்து கொண்டு அனுபவித்துக் கொள் என்றும் சாஸ்திரத்தின் கர்மகாண்டம் கூறுது. அப்படி சாஸ்திரத்தினுடைய கர்மகாண்டம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதனுடைய உட்பொருள் நம்ம அறியணும் இல்ல. ஏன்னா இந்த சாஸ்திரம் பூர்வ மீமாம்சத்துல, அதாவது கர்மகாண்டத்திலே கூறப்படுகின்ற மிக ஆழமான கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அது தெரிஞ்சுக்காம நம்ம மேலோட்டமா கர்மகாண்டிகள் வந்து எல்லா காரியமும் செஞ்சுட்டு இருக்காங்க, நானும் அதையே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சராசரியா செஞ்சுட்டு இருக்க கூடாது. அதனுடைய நோக்கம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ப்பா. இப்போ அந்த பூர்வ மீமாம்சமாகிய கர்மகாண்டத்தினுடைய மிக ஆழமான கருத்து என்ன அப்படின்னா, இப்போ மதுவையும் மாமிசத்தையும் யார் பெரும்பாலும் அந்த காலத்துல உண்பாங்கன்னா அரசர்கள் தான் பெரும்பாலும் அதை உண்பார்கள். சராசரி மனிதன்லாம் மது அருந்துவதுங்கிறது ரொம்ப ரேரா இருந்தது அன்றைய காலகட்டங்கள்ல. இன்றைய காலகட்டங்கள்ல எல்லாம் சாதாரணமாகி போச்சு, மதுபானம் அருந்துடும். அன்றைக்கெல்லாம் பெரிய மனிதர்களுக்கு தான் அதெல்லாம், எனக்கு விவரம் தெரிஞ்ச ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி மதுபானம் அருந்தணும் அப்படின்னா அதுக்கு பர்மிட் இருக்கணும். அப்போ அந்த பர்மிட் வச்சுக்கிட்டு தான் மதுபானமெல்லாம் அருந்த முடியும். அப்போ அந்த மாதிரி பர்மிட் கார்டு இருக்கிற பணக்காரங்க தான் மதுவை தொட முடியும், சாதாரண மனிதனெல்லாம் மதுவை சாப்பிட முடியாது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், திருட்டுத்தனமாக ஏதாவது மரத்துலேருந்து கல் இறக்கினா போய் கல்லை குடிச்சிட்டு வருவானுங்க. அதுதான் அவனால் செய்ய முடியுமே தவிர இந்த மாதிரி மது மாமிசத்தெல்லாம் அவளை சாதாரணமாக ஏழைகள் சாப்பிட முடியாது. ஆனா இது வந்து அரசர்களுடைய ஒரு போக வாழ்க்கையா அது இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்வதற்கு என்ன செய்யணும், எடுத்த உடனே அந்த போகத்தை அவன் அனுபவிக்கணும்னா அவன் சில கர்மங்களை செஞ்சு யாக யக்னங்களை செஞ்சு அதன் வாயிலாக சில நன்மைகளை இந்த சமுதாயத்துக்கு உண்டாக்கிட்டு அதன் வாயிலாக நீ இதை அடைஞ்சிடு அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. ஏன்னா ஒரு அரசனுடைய தர்மம் என்னன்னா மக்களை நல்வழிப்படுத்தி நெறிப்படுத்தி வாழ வைப்பது தான். அப்போ மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காரியங்களை இந்த யாக யக்னங்களை ஹோமங்களை செய்வதனால இந்த நாடும் சுபிட்சமாக இருக்கும், நாட்டு மக்களும் சுபிட்சமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால சாஸ்திரம் விதித்து கொடுத்த அந்த நியதிப்படி அந்த காலத்தில் அரசர்கள் வந்து இந்த யாக யக்னங்கள் எல்லாம் செஞ்சாங்க. அப்படி செஞ்ச பிறகு இந்த மதுவையும் மாமிசத்தையும் நீ உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதை வச்சு அவங்க அதை சாப்பிட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டான்னா தவறான வழியில போயிடக்கூடாது, அதர்மமான வழியில பெண்களை வந்து அவன் தொட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுனால சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா, நீ அந்த ஆசை பட்டீங்கன்னா அந்த பெண்ணை தர்மப்படி திருமணத்தை செஞ்சுக்கிட்டு மனைவியாக மாற்றிய பிறகு அவளிடம் நீ அந்த உறவு கொள் அப்படின்னு சொல்லி இது மாதிரி எல்லாமே ஒரு வரையறை வகுத்து கொடுத்து சாஸ்திரம் நீதிகளை வகுத்து கொடுத்துருக்கு. அப்ப இது போன்ற கர்ம காரியங்களில் வந்து எடுத்த உடனே எல்லா காரியங்களும் இப்படி இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு நெறிமுறை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நெறிமுறைப்படி தான் அந்த கர்ம காரியங்கள்லாம் செய்யணும். அப்போ அதில் வரும்போது அவன் இந்த சம்சாரத்துக்கு காரணமான துன்பத்திலிருந்து தன்னை முழுமையாக தவிர்க்க விரும்பினா மட்டும்தான் அவன் இறுதியாக இந்த ஞானகாண்டம்ங்கிற சாஸ்திரத்துக்குள்ள மோட்சத்தை நாடி வர முடியும். அப்படி அவன் மோட்சத்தை நாடி வருவதற்கு எப்போ தயாராவான் அப்படின்னா, இந்த மாதிரி விசை சுகங்களில் போய் அவன் சிக்கும்போது அவனுக்கு அதில் வரக்கூடிய சில அனுபவங்கள் என்ன கற்றுக் கொடுக்கும், அவனுடைய வாழ்க்கையில் பலவித இன்பத் துன்பங்கள் அதிகமாகும் பொழுது ஏன் எனக்கு இந்த மாதிரிலாம் வருது, நான் இதெல்லாம் செய்கிறேன் ஆனால் என்னால் இதுல இருந்து விடுபட முடியலையே, இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா அப்படின்னு மேலும் அவன் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீ எப்படி இந்த வேதத்தினுடைய முற்பகுதி ஆகிய கர்ம காண்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டியோ, அது மாதிரி இந்த வேதத்தினுடைய இறுதி பகுதி ஒன்று இருக்குது, அது வந்து ஞான காண்டம் உத்தர மீமாம்சம் சொல்லப்படுது. அப்போ அதை நீ படி. அப்ப அதுல என்ன சொல்லுதுங்கிறத பார்த்தீங்கன்னா தான் நீ அந்த ஞானத்தை அடைவதற்குண்டான வழிமுறைகள் அதுல கூறப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நீ அடையும் போது மட்டும்தான் உனக்கு உண்மையான ஆனந்தம்னா என்னன்னு தெரிய வரும். மற்றபடி இந்த சாதாரண ஆனந்தங்கள் எல்லாம் உனக்கு ஒரு தற்காலிக சுகத்தை தான் கொடுக்கும், அது ஒரு நிரந்தர சுகத்தை உனக்கு கொடுக்காது. அல்லது நீ சுகம் என்று கருதக்கூடிய அந்த பொருளே கூட உனக்கு பின்னாடி துன்பத்தை கூட கொடுத்து விடும் அப்படிங்கிறத பல்வேறு ஓமானங்கள் வாயிலாக விளக்குது. அப்படி விளக்கும் போதுதான் இந்த மனிதன் வந்து தர்ம வழியில நடந்து அப்படி ஆண்டவர்களால் உண்டாக்கப்பட்ட அந்த வாழ்வியல் சட்டங்களை நெறிப்படுத்தி வாழ்ந்து முறையாக வாழ முடியும் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்குது சாஸ்திரம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும், இந்த மாதிரி விஷயத்தை வந்து சாஸ்திரம் ஏன் இப்படி வகுத்து கொடுத்துருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப வேதத்தினுடைய முக்கிய பகுதிகளாகிய அந்த ரிக்வேதம், யஜுர், சாம, அதர்வன வேதங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து சொல்லப்பட்ட கருத்துக்களை என்ன பண்றாங்கன்னா, பின்னாடி வந்த ரிஷிகள் அந்த ஸ்ருதியிலிருந்து எடுத்து சில ஸ்மிருதியை உருவாக்குறாங்க. இப்ப ஸ்ருதின்னா வேதம், ஸ்மிருதினா அதாவது சட்டத்திட்டங்கள்னு சொல்லலாம், தமிழ்ல சொல்லலாம் சட்டத்திட்டங்கள். அப்போ இந்த வேதம் என்ன பண்ணுதுன்னா, இப்ப இந்த மாதிரி நெறிமுறைகளை எடுத்து வகுத்து கொடுத்து அதை வந்து ஒரு ஸ்மிருதியாக மாத்துறாங்க. அதுல இருந்து எதை எடுத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு தொகுத்து எடுத்து அதை ஒரு ஸ்மிருதியாக மாத்தி அந்த காலத்துல அதை ஒரு சட்டத்திட்டங்களாக அமலுக்கு கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா மனுஸ்மிருதிங்கிறோம். இப்ப மனுஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, யாக்னவல்கிய ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்மிருதி இருக்கு. இப்ப ஸ்ருதி அப்படிங்கிற வேதத்துல நான்கு இருக்கு, ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வனம் அப்படிங்கிற நான்கு வேதங்கள் இருக்கு. இப்ப இந்த நான்கு வேதங்களை வந்து இரண்டு பாகங்களாக தொகுத்தாரு வியாச பகவான். வியாச பகவான் என்ன பண்ணார்னா அந்த வேதங்கள் எல்லாம் எடுத்து பிரிச்சு அதை ஒரு பகுதிகளை முன்னாடி எல்லாம் கொண்டு வந்து அதை வந்து கர்மகாண்டம் அப்படின்னு பேர் வச்சாரு. அப்புறம் அதுல ஞானத்தை அடைய வேண்டிய சில பகுதிகள்லாம் எடுத்து பிரிச்சு அதுக்கு ஞான காண்டம் அப்படின்னு பேர் வச்சாரு. ரெண்டு காண்டங்களா பிரிச்சாரு. அப்படி பிரிச்சப்போ அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த முதல்ல சொல்லக்கூடிய கர்ம காண்டத்துக்கு வந்து பூர்வ மீமாம்சம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டு, பின்னாடி ஞானத்தை அடையக்கூடிய வழிமுறைகளை வந்து உத்தர மீமாம்சம் அப்படின்னு ஒரு பேரை வச்சு, இந்த ரெண்டு வழிமுறைகளை முழுமையாக படிச்சாதான் அந்த மாணவன் வந்து வேதத்தை முழுமையா படிச்சதுனுடைய அர்த்தம். இதுல பாதி படிச்சுட்டு பாதி படிக்காம இருந்தா அவன் வேதத்துல முழுமை அடையல அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெளிவுபடுத்தினாரு. ஆனா இன்றைய மனிதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பெரும்பாலும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்தினுடைய முற்பகுதிகளாகிய அந்த பூர்வ மீமாம்சத்தை மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்க. ஏன் அந்த பூர்வ மீமாம்சத்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க, ஞானகாண்டத்தை ஏன் இன்றைய மக்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இந்த ஞானகாண்டத்துல வருமானம் இல்லை. இப்போ இந்த ஞான காண்டம் வந்து நேரடியாக இறைவனை காட்டி கொடுக்கறதுனால அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இறைவனை இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, இப்போ நமக்கு தேவை இன்றைய வாழ்வுக்கு தேவையான பணம், அப்போ அது எப்படி செஞ்சால் பணம் வரும், என்ன வகையில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி இன்று இந்த வேத சாஸ்திரங்களை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதிகமாக வந்துடுச்சு. அப்படிப்பட்ட வேதங்களை படிக்கக்கூடிய அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பூர்வ மீமாம்சமாகிய கர்ம காண்டத்தை மட்டும்தான் படிக்கிறாங்க. அப்ப அந்த கர்ம காண்டத்தை படிச்சுட்டு அதன் வழியிலாக வருமானத்தை பாக்குறாங்க. ஏன்னா இந்த யாகத்தை பண்ணா இவ்வளவு செலவாகும், இப்படி நீங்க பணம் கட்டினீங்கன்னா இந்த யாகத்தை பண்ணி கொடுத்துறோம், அந்த யாகத்தை பண்ணா அதுக்கு இவ்வளவு செலவாகும், அந்த மாதிரி பணத்தை கட்டினா அந்த யாகத்தை பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வேத பாடசாலையில இது மாதிரி கர்ம காண்டிகள் என்ன பண்றாங்கன்னா, பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் பாடத்தையே படிக்கிறாங்களே தவிர தன்னை அறிந்து தன்மயமாக வேண்டும் என்ற நிலையில யாருமே இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்கள் படிப்பதில்லைங்கிறத நான் நீங்க சுட்டி காட்ட விரும்புறேன். ஏன்னா அப்படி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பணம் பணம்னு ஜனங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆன்மீக வாழ்க்கை கூட பணத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய நோக்கம் வந்து இன்னைக்கு பணம் அப்படின்னு மாறிப்போச்சு. ஆனா ஆதியில் அப்படி இல்லை. ஆரம்பத்துல வந்து வேதம் படிக்கிற ஒரு பாடசாலையில ஒரு மாணவன் வந்து அமர்ந்தான்னா, அவன் முதல்ல வந்து பூர்வ மீமாம்சத்தை படிச்சு கர்ம காண்டத்தை பூரா தெரிஞ்சுக்கிட்டு அந்த யாக யக்னங்கள்லாம் செஞ்சு பழகணும். செஞ்சு பழகின உடனே அப்புறம் அதே குரு என்ன பண்ணுவாருன்னா, ஓரளவுக்கு உனக்கு சித்த சுத்தி உண்டாயிடுச்சு இல்லையா, இப்ப இந்த யாக யக்னங்களை நீ தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயங்கள் உனக்கு பயன்பட்டுச்சு இல்லையா, இப்ப அடுத்தது ஞான காண்டம் இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஞான காண்டத்துல அவனை அவனுக்கு காட்டி கொடுப்பாரு. நீ யார் அப்படிங்கிற அவனுக்கு உபதேசம் பண்ணி தத்துவமசி அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை கொடுத்து அப்புறம் அவனை வந்து அந்த பிரம்மமாகவே இருக்கிறாய் அப்படிங்கிற அளவுக்கு அவனை தயார் பண்ணிட்டு தான் அவன் அந்த பாடத்திட்டு இருந்து வெளியே வர முடியும். அப்படிதான் அன்றைய குருகுல வாழ்க்கையும் குருகுல கல்வி முறையும் அன்றைய காலகட்டங்களில் இருந்தது. அப்புறம் இடையில கால மாற்றத்தினால எல்லாம் பணத்தை நோக்கி மனிதர்கள் ஓட ஆரம்பிச்சிட்டதுனால அப்புறம் நம்முடைய கல்வி முறைகளும் மாறிட்டதுனால நம்ம என்ன பண்றோம், வேதம் படிக்கிறதே இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. இப்ப அந்த காலத்துல வேதம் படிப்பதற்கு எப்படின்னா, உங்களுக்கு அரசகுமாரர்களும் படிப்பாங்க, சாதாரண மனிதர்களும் படிப்பாங்க. ஒரு குருகுல கல்வின்னு எடுத்துட்டா வெறும் வேதம் படிக்கிறதுக்கு பிராமணர்கள் மட்டும் வரமாட்டாங்க. அங்க வந்து பிராமணர்கள் இருப்பாங்க, அரசகுமாரர்கள் இருப்பாங்க, அப்புறம் விவசாயிகளுடைய பசங்க படிப்பாங்க. ஒரு குருகுல கல்வி முறை அப்படின்னா அங்க வந்து இந்த ஜாதி பேதங்கள் இல்லாம எல்லாரும் படிப்பாங்க. இப்ப நம்ம வரலாற்றிலே பார்த்துருக்கோம், பக்த பிரகலாதன் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப பிரகலாதன் வந்து ரண்யகசிபியினுடைய மகன், அவன் வந்து ஒரு அரசகுமார, ஆனா அவன் குருகுல கல்வியில பாடம் படிக்கிறான். அப்ப அங்க பிராமணர்களுக்கு மட்டும்தான் குருகுல கல்வியானா இல்லை, அரசகுமாரனும் படிக்கலாம், அதுல அந்த குருகுல கல்வியில மற்ற மாணவர்களும் படிப்பாங்க. அங்க ஜாதி மதமெல்லாம் அப்ப கிடையாது, பொதுவா குருகுல கல்வி அமைப்பு இருந்தது. இடையில வந்து சில இடைத்தரகர்களால் என்ன பட்டுச்சுன்னா இதை மாற்றப்பட்டு இது பிராமணர்களுக்கு மட்டுமே உரித்தான கல்வி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வந்து இது பிராமணர்கள் மட்டும்தான் படிக்கணும், அவர்கள் மட்டும்தான் இந்த பாடத்திட்டத்தை தெரிஞ்சுக்கணும், மற்றவர்கள் படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இடையில நிறைய விஷயங்கள் புகுத்தப்பட்டு என்னாச்சு, பெண்கள் படிக்கக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு தர்மம் வந்து இங்க ஆண் பெண்ணுலாம் பிரிச்சு பார்க்கறது இல்லை. நம்முடைய சனாதன தர்மம் வந்து இந்த வேத சாஸ்திரத்தை சொல்லும் போது இது இருபாலருக்கும் உண்டானதாக தான் இந்த சாஸ்திரம் கூறப்பட்டது. ஏன் அப்படின்னா பிருகதாரண்யக உபநிஷத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல யாக்ஞவல்கியர் அப்படிங்கிற ஒரு ரிஷி தன்னுடைய மனைவி மைத்ரேயிக்கு இந்த உபநிஷத்தை உபதேசம் பண்றாரு, அதாவது இந்த வேதத்தை உபதேசம் பண்றாரு. அவருக்கு இரண்டு மனைவிகள், சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுக்குறாரு. அந்த யாக்ஞவல்கிய முனிவர் என்ன பண்றாருன்னா, நான் இந்த மாதிரி அந்த பிரம்மனிஷ்டனா போறேமா, இது வரைக்கும் நான் எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் மக்களுக்கு பாடம் நடத்தலாம் முடிச்சிட்டேன், இப்போ எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இன்னும் நான் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்க விரும்புறேன், அதனால நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் அமைதியை நோக்கி போறேன், என்ன அமைதியா இருக்க விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும் போது என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய சொத்தை சரிபாதியா பிரிச்சு கொடுக்குறாரு ரெண்டு மனைவிகளுக்கும். அப்ப ஒரு மனைவி ஒண்ணுமே சொல்லாம அந்த சொத்தை பாதி வாங்கிக்கிறா. இன்னொரு மனைவி என்ன சொல்றான்னா, மைத்ரேயி வந்து கேள்வி கேட்கிறான், நீங்க இதை பிரிச்சு கொடுத்துட்டு நீங்க அடைய போறது என்ன அப்படின்னு கேட்கறா. நான் இதை விட பெரிய விஷயத்தை அடைய போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவர் சொல்றா, அப்ப எனக்கு நீங்க கொடுக்கக்கூடிய இந்த சொத்தை விட மிகப்பெரிய விஷயத்தை உங்களால அடைய முடியும்னா எனக்கு அதை கொடுங்களேன், எனக்கே இந்த அல்ப சொத்தை கொடுக்குறீங்க, எனக்கு இது வேண்டாமே அப்படின்னு. அவ ஒரு புத்திசாலி பெண்மணியா இருந்ததுனால இந்த அழியக்கூடிய சொத்து எனக்கு வேண்டாம், அழியாத சொத்தை நீங்க அடைய போறேன்னு சொல்றீங்க இல்லையா, அதை எனக்கு காட்டி கொடுங்களேன்னு கேட்கறா. அப்படி கேட்கும்போது அந்த ரிஷி என்ன பண்றாருன்னா, அந்த உபதேசம் பண்றதுதான் அந்த பிருகதாரண்யக உபநிஷத்துல வருது. பெரிய கதை அது. அது எதுக்கு நான் இங்க சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, இப்ப இது பெண்களுக்கு உண்டானது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா அந்த சாஸ்திரம் வந்து பெண்களுக்கு கிடையாது, ஆண்கள் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இடையில புகுத்தப்பட்டது. அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பணத்துக்காக மனிதன் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டான், அப்புறம் வெறும் கர்மகாண்டிகளாகவே மாறிவிட்டான். ஏன்னா கர்மம் செஞ்சுட்டா காசு வருதுல்ல, ஞானத்தை உபதேசம் பண்ணா ஒரு பைசா வராது. அகம் பிரம்மாஸ்மி நீ தத்துவமசி அப்படின்னு சொன்னா, அப்ப அதை கேட்கிற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஓ நானே பிரம்மம்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிரம்ம நிலையை அடைய பார்ப்பாங்களே தவிர வருமானத்துக்கு ஏதாவது வழி பண்ணிக்குவாங்களா, பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கே காசு இருக்காது, இவருக்கும் குருவுக்கும் காசு இருக்காது. அப்ப இந்த மாதிரி மாணவர்கள் வந்து கூட்டம் வருமானம் வராது. இப்ப அதுவே இந்த கிளாஸை மாத்திட்டு பாருங்க, இந்த ஒரு யாகம் நீங்க பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு 2 கோடி ரூபா வருமானம் வந்துடும், அதுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் இருக்கு, இப்போ நான் அதை உபதேசம் பண்றேன், நீங்க எல்லாம் இந்த வகுப்புக்கு அதை கலந்துக்குங்கன்னு சொல்லி பாருங்க, இப்போ 2000 பேர் இந்த குரூப்ல இணைச்சிடுவாங்க. ஏன்னா அதுல பணம் வருதுல்ல. அப்போ மனிதனுடைய நோக்கம் வந்து பணம், தன்னை அறியக்கூடிய தகுதியை யாருமே விரும்புறது இல்லை. இன்றைக்கு அப்படிதான் ஜனங்க போயிட்டு இருக்காங்க. அப்ப அதைத்தான் இங்க வந்து அவர் சுட்டி காட்டுறாரு. அதாவது ஸ்ருதி வேதம் என்ன சொல்லுதுன்னா, தன்னை அறிந்து தன்மயமாதல்ங்கிற முறையை போதிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு மருந்து கொடுப்பதற்காக ஒரு சாக்லேட்டை காட்டி அவனை வரவழைச்சு அந்த கசப்பான மருந்தை கொடுக்குறா, எதுக்காக அந்த கசப்பான மருந்தை கொடுக்குறா, அந்த பையன் காய்ச்சல் இருந்து குணமாகணுங்கிறதுக்காக கொடுக்குறா. அது மாதிரி வேதத்தினுடைய இறுதி காண்டமாகிய வேதாந்தம், வேதத்தினுடைய அந்தம் என்ன சொல்லுது, மிக அற்புதமான ஒரு விஷயத்தை நீ அதுவாகவே இருக்கிறாயின்னு சுட்டி காட்டுது, நீ அந்த பிரம்மமாகவே இருக்கிறாயின்னு சுட்டி காட்டுது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை கேட்கறது கசக்குது. ஏன் கசக்குது அப்படின்னா, அது எப்படிங்க நான் அதுவாகவே இருப்பேன், அது எப்படிப்பட்ட விஷயம், நான் எப்படிப்பட்ட விஷயம், இதை போய் என்னோட கம்பேர் பண்றீங்க, நான் ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாதாரண ஆளு, என்ன போய் நீங்க பிரம்மத்தோட கம்பேர் பண்றீங்க, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. வேற ஏதாவது பிரம்மத்தை வழிபாடு பண்ணி எனக்கு ஏதாவது அதன் மூலமா நன்மைகள் அடைய முடியுமா, அதன் மூலம் ஏதாவது ஆதாயம் வருமானா வழி சொல்லுங்கன்னு கேட்கும்போது தான் அப்ப வேதம் என்ன பண்ணுது, புரிஞ்சுக்குது. அப்ப இவனுடைய மனநிலை வந்து ரொம்ப கீழ்நிலையில் இருக்குது, இவனுக்கு எடுத்த உடனே இந்த மாதிரி வேத சாஸ்திரங்களை உபதேசம் பண்ணா இவனுக்கு உள்ள போகாது. அப்ப இவனுக்கு வந்து நம்ம குழந்தைக்கு எப்படி மிட்டாயை கொடுத்து வரவழைச்சு கொடுக்கணுமோ அது மாதிரி இவனுக்கு கர்ம காண்டத்துல சில ஆசையை காட்டி உள்ள கொண்டு வந்து அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுது, அந்த ஆசை விஷயங்களாக இந்த கர்ம காண்டத்தை கொடுத்துருது. ஆனா இந்த புத்திசாலி குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா, மிட்டாயை மட்டும் சாப்பிட்டுட்டு மருந்தை தட்டி விட்டுட்டு போயிடுறான் பாருங்க. அந்த மாதிரி மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த கர்ம காண்டத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இந்த ஞான காண்டத்துக்குள்ள வரவே மாட்டேங்கிறாங்க. இப்ப சராசரி மனிதனும் வர்றதில்லை, சாஸ்திரம் படிக்கிறவனும் வர்றதில்லைன்னு சொல்றேன் நான். இப்ப வேத பாடசாலையில சாஸ்திரம் படிக்கிறவங்க எல்லாம் நீங்க இறுதிக்கு வராங்களா வேதாந்தத்துக்கு வராங்களான்னா வரவே மாட்டாங்க. ஏன்னா வேதாந்தத்துக்கு வந்தா பணம் கிடைக்காது. அப்ப அதனால முன்னாடி கர்மகாண்டத்தையே முடிச்சிட்டோம்னா அப்ப இந்த யாக யக்னங்கள் மூலமா நல்லா கல்லா கட்டலாம், கோடி கோடியா பணம் சம்பாதிக்கலாம், லட்ச லட்சமா கார் பங்களா வச்சுக்கலாம். ஏன்னா பணம் அள்ளி கொடுக்குறாங்க ஜனங்க. ஏன்னா ஒவ்வொருத்தனும் எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு இருக்கிறதுனால அப்ப இந்த ஹோமத்தை பண்ணா இவ்வளவு பிரச்சனை தீரும்னு சொன்னா அந்த ஹோமத்தை எனக்கு பண்ணி கொடுங்கன்ட்டு கொண்டு பணத்தை கொட்டுறோம். இந்த யாகத்தை பண்ணா இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இப்படி எல்லாம் உங்களுக்கு லாபம் வரும்னு சொன்னா இதுக்காக நான் எவ்வளவு வேணா பணத்தை கொடுப்பேன்னு ஒரு கூட்டம் வருது. அப்போ இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா அதுல ஒரு மோகம் வந்துருச்சு அவங்களுக்கு, அதுல ஒரு ஈர்ப்பு வந்துடுச்சு. ஏன்னா பணம்ங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போகுது. பெரும்பாலானவர்கள் கோயிலுக்கு போறதும் பணத்துக்காக தான் போறாங்க. அப்படிதான் மாற்றப்பட்டு விட்டது என்ற ஆன்மீகம். அதைத்தான் அவர் இங்க சொல்றாரு. அந்த ஸ்மிருதி இருக்கு இல்லையா, இடையில வந்து இந்த அரசர்களால் ரிஷிகளால் உருவாக்கப்பட்ட ஸ்மிருதி இருக்கு. அந்த ஸ்மிருதி என்னன்னா மனுஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, யாக்னவல்கிய ஸ்மிருதினா அந்தந்த அரசர்களுடைய பெயர்லையும் அந்தந்த ரிஷிகளுடைய பெயர்லையும் அந்த ஸ்மிருதி இருக்கும். அந்த ஸ்மிருதின்னா சட்டத்திட்டங்கள். இப்ப நம்ம இப்ப இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் நம்ம என்ன இருக்கோம், அம்பேத்கர் இப்ப நமக்கு வகுத்து கொடுத்த சட்டத்தை தான் நம்ம இப்ப நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இந்த நூற்றாண்டுல அம்பேத்கருடைய சட்டத்திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அன்றைய காலகட்டங்கள்ல, அன்றைய நூற்றாண்டுல ரிஷிகள் வகுத்து கொடுத்த சட்டத்திட்டங்களை அரசர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி வைக்கப்பட்ட சட்டத்துல தான் மிருகங்களை ஹோமத்துல போடுறது, அப்புறம் இந்த யாகம் பண்ணி முடிச்ச உடனே மது அருந்துவது, மாமிசம் சாப்பிடுவது, இப்ப இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அதனுடைய தேவைக்காகவாது அவன் வருவாங்கிறதுக்காக அவனை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அரசர்களுக்கு வந்து சும்மா பக்தியில வந்து யாகம் பண்ணனா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான். அப்ப அரசனுக்கு என்ன பண்ணணும், இதை பண்ணா நீங்க மது அருந்தலாம், இதை பண்ணா நீங்க மாமிசம் சாப்பிடலான்னு சொன்னா அந்த அரசனுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஓ அப்ப அது அப்படியே செய்யலாமே, அப்ப அதை செஞ்சா எனக்கு அதனால நன்மை வருமா, அப்ப செய்யலாமேன்ட்டு அவன் முன் வருவான். இல்லைன்னா இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இது எல்லாமே மாய, இறைவன் மட்டும்தான் உண்மைன்னா அந்த அளவுக்கு சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு அரசர்கள் வந்து இந்த மாயையை தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்களான்னா வரமாட்டாங்க. அதனால ரிஷிகள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை உள்ள கொண்டு வந்து நுழைச்சி கொடுத்தாங்க அரசனை வந்து நெறிப்படுத்தணுங்கிறதுக்காக. ஏன்னா மன்னன் எவ்வளியும் மக்கள் அவ்வழி. அப்ப மன்னன் தவறான வழியில போயிட்டா மக்களும் தவறான வழியில போயிடுவாங்க. அப்ப கெட்ட மன்னன் அரசாண்டான்னா அந்த நாடு கெட்டு குட்டிச்சவராய் போயிடும். அப்ப நல்ல அரசன் அரசாளணும். அப்ப அந்த அரசன் எப்படி இருக்கணும், தர்மவானா இருக்கணும், நியாயமானவனா இருக்கணும், நேர்மையானவனா இருக்கணும். அப்படின்னா அவனுக்கு இது போன்ற வேத விஷயங்களை உள்ள கொடுத்தாதான் அவன் நல்லவனா நேர்மையானவனா வாழ முடியும். அப்போ ரிஷிகள் யோசிச்சு பார்த்தாங்க, சரி நம்ம நேரடியா இந்த மாதிரி விஷயத்த அரசர்கள்ட்ட கொடுக்க முடியாது, அவர்கள் பாணியிலேயே கொண்டு போய் கொஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி தர்மங்கள் எல்லாம் செய்ய சொல்லுவோம், யாகங்கள் செய்ய சொல்லுவோம், ஹோமங்கள் செய்ய சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் தான் மனுஸ்மிருதின்னு நம்ம புடிச்சுக்கணும், அதை புரிந்து கொள்ளணும். சும்மா இப்ப இன்றைய அரசியல்வாதிகளும் இந்த வேலைக்கு ஆகாதவங்களும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க. சாஸ்திரம் சாஸ்திரம் வந்து ரொம்ப தெளிவா இருக்குது. அதை யாரும் படிக்கிறது இல்லைங்கிறது தான் உண்மையே தவிர, படிச்சவங்களுக்கு தெரியும் இதுதான் உண்மை அப்படிங்கிறது. ஆனா இன்றைய சாஸ்திரம் படிக்கிறவங்களும் இந்த இறுதி பகுதிக்கு வர்றது இல்லைங்கிறது ஒரு வருதத்தக்க வேண்டிய விஷயங்கிறத நான் சுட்டி காட்டுறேன். அப்ப அந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு, இந்த கேள்வி சிஷ்யம் கேட்ட கேள்வி என்னன்னா, இப்ப நீ மது அருந்து, நீ பெண்களோட புணர்ச்சி பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய வேலையே இல்லையேப்பா, அதெல்லாம் வந்து ஏற்கனவே மனிதனுடைய சுபாவம் தானே அப்படின்னு அந்த கேள்வி அவன் கேட்டதுக்காக அவர் சொல்றாரு. அவனுடைய சுபாவம் தான்ப்பா அது. இருந்தாலும் நம்ம குழந்தைக்கு எதுக்காக மருந்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு, அது நோய்வாய்ப்பட்ட பிணியில் இருக்கிறதுனால. அது மாதிரி இங்க மனிதர்களும் இந்த பிறப்பு இறப்புங்கிற பிணியில சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பிறப்பு இறப்பு பிணியில இருந்து அவங்களை விடுவிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த கசப்பான மருந்தை நேரடியாக கொடுத்தாங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டாய் கொடுக்கற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச தின்பண்டத்தை கொடுக்கற மாதிரி இந்த கர்மகாண்டத்துல சில விஷயங்களை கொடுத்து அப்புறம் அவங்களை உள்ள கொண்டு வந்து நம்ம இந்த நேரடியா அப்புறம் ஞான காண்டத்தை உபதேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில உண்டாக்கப்பட்டதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய வழிமுறைகள் நம்ம புரிஞ்சுக்கணும். அதைதான் இங்க அவரு குருநாதர் எடுத்து சொல்றாரு. அப்புறம் அடுத்து 76வது பாடல என்ன சொல்றாருங்கிறதை பார்த்துடலாம். மது இறைச்சிகள் முன் என்ற ஸ்ருதி பின் மணந்து பார் எனல் பாராய், மிதுன இச்சையும் புத்திர உற்பத்தியால் விரும்பு என்ற விதி பாராய், இதையும் விட்டு ஒளி யதி நைட்டிக வன்னிக்கு இகழ்ச்சியற்றதும் பாராய், அதை அறிந்து கண்மங்கள் ஆசைகள் ஒளிந்து ஆனந்தம் அடைவாயே. அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த 76வது பாடல்ல மதுவையும் மாமிசத்தையும் முன் என்று கூறிய ஸ்மிருதி மனு தர்மம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு பெண்ணை தொட விரும்பினால் அவளை மணந்து கொண்டு தொடு அப்படின்னு சொல்லுது. அப்ப அப்படி நீ ஒவ்வொரு விஷயம் சாஸ்திரம் சொல்றபடி நீ முறையா நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அரசர்கள் செய்கின்ற பல யாக யக்னங்களிலே நல்ல கர்மங்களும் தான தர்மங்களும் செய்வதனால நிறைய ஏழைகளும் சாதாரண மனிதர்களும் அதனால நன்மையை அடைவார்கள். இப்ப ஒரு அரசன் வந்து மிகப்பெரிய அஸ்வமேத யாகத்தை நடத்துறான் அப்படின்னா, அந்த யாகத்தை நடத்துவதற்காக அவன் செய்யக்கூடிய தான தர்மங்கள் இருக்கு பாருங்க, அந்த தான தர்மங்கள் வந்து அவன் நிறைய காசை வாரி இறைப்பான். அப்ப அவன் லட்சக்கணக்கான காசுக்களை வாரி இறைக்கும் போது ஒரு சாதாரண ஏழை மக்கள் கூட அதனால பயனடைய முடியும். ஏன்னா அவன் பண்ற தான தர்மத்துல அவங்க அதை உபயோகப்படுத்திக்க முடியும். அதே வந்து சாதாரணமா அரசன் கிட்ட கொண்டு போய் நீ இந்த தர்மம் பண்ணு தானம் பண்ணுனா செய்ய மாட்டான். ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும்னு கேள்வி கேட்பான். அப்ப அவனுக்கு என்ன பண்ணணும், பாருப்பா இது மாதிரி ஒரு யாகத்தை பண்ணி இந்த தானத்தை பண்ணினா உனக்கு அதனால பல நன்மைகள் வந்துடும் அப்படின்னு சொன்னதுன்னா அவனுக்கு உடனே சந்தோஷம் வந்துடும். அதான் இப்ப நான் சொன்னேன், இப்போ 2 கோடி ரூபா ஒரு வருமானத்துக்கு வரத்துக்கு ஒரு யாகம் இருக்கு வாங்கன்னு சொன்னா இப்ப 2000 பேர் சேர்ந்துருவாங்க. அதுவே இந்த ஞான மார்க்கம் சொன்னா வரமாட்டாங்க. அதுக்குதான் இந்த மாதிரி வழிமுறைகளை அந்த காலத்திலேயே கையாண்டாங்க ரிஷிகள். ஏன்னா அவங்களை உள்ள கொண்டு வரணும், இல்லைன்னா அவங்க வரமாட்டாங்க. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி யாக யக்னங்கள்லாம் செய்யுங்க, நற்கர்மங்களால் தான தர்மங்கள்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய அரசாட்சி வந்து நல்லா நீடிக்கும், நீங்களே என்றென்றைக்கும் அரசாண முடியும். அதனால இயற்கை வளம் நல்லா மேம்படும், மாதம் மும்மாறி மழை பொழியும், அப்புறம் எல்லாமே விவசாயம் செழித்து ஓங்கும், அப்ப மக்களும் எல்லாருக்கும் உணவுகளும் தானியங்களும் பல்கி பெருகும். அப்ப இதுக்கெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி யாக யக்னங்களும் பூஜை புனஸ்காரங்களும் செய்ய வேண்டியிருக்கு அரசரே அப்படின்னு சொல்லி அரசர்களுக்கு அந்த வழியை காட்டி கொடுத்தாங்க. அப்ப அந்த வழிமுறைகள் அரசர்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மேலும் வந்து மனிதன் வந்து தவறான வழியில போயிடக்கூடாது, ஏன்னா மிருகத்திலிருந்தான மனிதன் வந்தான், அவனுக்கு இன்னும் அந்த மிருக புத்தி மாறாமையே இருக்கிறதுனால அந்த நெறிப்படுத்தவில்லை என்றால் யார் யார்கிட்ட வேணா உறவு கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க, அது எப்படி வேணா சமுதாய சீர்கேட்டில் போய் முடிஞ்சிடும். அப்ப அதனால என்ன பண்ணாங்க, மனுஸ்மிருதியை வந்து சட்டத்திட்டங்களை வகுத்து ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஒரு நிலையை உண்டாக்கி அந்த திருமண உறவனால்தான் அவன் அந்த பெண்ணோட தொடர்பு வச்சுக்கணும் அப்படிங்கிற முறையெல்லாம் அன்ற காலத்துல சட்டமாக்கினாங்க. அந்த சட்டத்தின் வாயிலாக என்ன பண்ணாங்க, நீ திருமணம் பண்ணிக்கொட்ட மனைவி மூலமாக உன்னுடைய குடும்ப வாரிசுகளை உண்டாக்கி பெருக்கிக்கோ அப்படிங்கிற ஒரு முறைப்படுத்தி கொண்டு வந்தாங்க. அந்த முறைகளெல்லாம் இப்போ இன்றைக்கு மாற்றப்பட்டுக்கிட்டே வருது. அது காலத்தினுடைய கோலம், அது வேற விஷயம், அதை பேசினா நம்ம நிறைய டைம் எடுத்துக்கோம். அப்போ இது மாதிரி எல்லாமே எல்லாத்திலையும் சந்தோஷம் கிடைப்பதற்கான சாஸ்திரம் வகுத்து கொடுத்த அந்த வழிமுறைகளை தான் இவர் இங்கே சுட்டி காட்டுறாரு. அப்போ அந்த வழிமுறைகள் வழியாக நாம் என்ன பண்ணணும், முறையாக பயணிக்கணும். அப்போ அந்த மனு தர்மம் என்ன சொல்லுது, அந்த ஸ்மிருதி வந்து நமக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்துருக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த முறையாக நம்ம பயன்படுகின்ற பொழுது நமக்கு என்ன, அந்த வேதம் கூற வருகின்ற உண்மை என்னன்னா, சர்வ துக்க நாசம், நம்முடைய எல்லா துக்கங்களும் தீர்ந்துவிடும், பரமானந்த பிராப்தி உண்டாகும், அப்புறம் ஞானத்தை அறிந்து அந்த கர்மத்தினால் உண்டாகும் ஆசையை ஒழித்து நம்ம ஆனந்தத்தை அடைந்து விட முடியும் அப்படின்னு இங்க சொல்றாரு பாருங்க. அதான் அந்த கடைசி லைன்ல சொல்றாரு, அதை அறிந்து கண்மங்கள் ஆசைகள் ஒழிந்து ஆனந்தம் அடைவாயே. ஏன் அவர் மீண்டும் மீண்டும் அந்த கண்மங்கள் அந்த ஆசைகளை ஒழிந்து நீ ஆனந்தம் அடைவாயேன்னு சுட்டி காட்டுறாருன்னா, நம்ம இந்த பாடத்திட்டத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும், கர்மம் எதற்காக செய்யணும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மகான்கள் வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க, கர்ம காண்டத்துல நீ செய்ய கர்மத்தினால நீ இறைவனை தெரிந்து கொள்ள முடியாது, அதனால பலன் இல்லை, அது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து மிட்டாய் கொடுக்கற மாதிரி, மருந்து கொடுப்பதற்கு முன்னாடி ஒரு மிட்டாய் கொடுக்கற மாதிரி சாஸ்திரம் உன்னை ஏமாத்துது, அது வந்து உண்மை கிடையாது. ஆனா உண்மை என்ன தெரியுமா, உன்னை நீ அறிந்து உன்னுடைய சொரூபத்துக்கு திரும்புறது மட்டும்தான் இங்க உண்மை. அப்ப அது என்னன்னா தத்துவமசிங்கிற மகா உபதேசம், மகா வாக்கியம், அதை நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொண்டு வருது. அப்ப அதுக்காக அது பல வழிமுறைகளை கையாளுது. நாம என்ன பண்றோம்னா, அந்த ஆரம்ப நிலையிலே சிக்கிக்கிட்டு சீரழிகிறோங்கிறத நம்ம சுட்டி காட்டி இங்க நம்ம தெளிவாகணுங்கிறத இந்த பாடல் நமக்கு வலியுறுத்துது. அடுத்தது 77வது பாடல் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். உலகமான அஞ்ஞானமும் கருமமும் உறவு என்ற வழி கூடும், அளவுமான அஞ்ஞானமும் ஞானமும் பகை என்பது உளதானால் நிலவிலே மறுபோல அஞ்ஞானமும் நிமல ஞானத்தோட குளவி நின்று இந்த சிருஷ்டிகள் செய்யவும் கூடுமோ குருமூர்த்தி. இங்க வந்து சிஷ்யன் கேள்வி கேட்கிறான், இப்போ குருதேவா நீங்க சொல்றீங்களே இந்த அஞ்ஞானமும் வைதிக கருமங்களும் நம்மிடத்துல வந்து உறவாக இருந்து கொண்டு அஞ்ஞானத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு நீங்க சொன்னது உண்மைதான், ஏன்னா உலகமான அஞ்ஞானமும் கர்மமும் உறவென்ற வழி கூடும். அப்போ இங்க நம்ம செய்யக்கூடிய இந்த வைதிக கர்ம காரியங்கள் நமக்கு உறவாக மாறி நம்ம என்ன பண்ணோம், மேலும் மேலும் நம்முடைய அறியாமையை தான் அதிகப்படுத்தும். அப்போ நம்ம இந்த அஞ்ஞானமான காரியங்களை செய்யக்கூடாது. எப்போ இந்த மாதிரி மேல்நிலைக்கு வந்துடுறோமோ, இந்த மாதிரி சாஸ்திர விசாரத்தை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுறோமோ, அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிறதுனால என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், நல்லா தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ கர்மகாண்டத்துக்குள்ள போக ஏன் ஆசைப்படக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு தாய் வந்து அந்த மருந்தை கொடுப்பதற்காக குழந்தைக்கு மிட்டாயை காட்டி வரவழைச்சு தான் அந்த மருந்தை கொடுக்குறா. நேரடியாக அந்த மருந்தை கொடுத்தா குழந்தை சாப்பிடாது. இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மீண்டும் மீண்டும் இந்த பாயிண்ட்டை நான் வலியுறுத்துறேன். அதாவது ஒரு சாக்லேட்டை காட்டினா அந்த குழந்தை வந்துடுது அம்மா கிட்ட, அதுவே டைரக்டா வந்து மருந்தை காட்டினா வராது. ஏன்னா அந்த மருந்து கசக்கும், நான் சாப்பிட மாட்டேன்ட்டு ஓடி போக தான் பார்க்கும். அப்போ அந்த குழந்தைக்கு வந்து சாக்லேட்டை ஃபஸ்ட்டு காட்டுறா கண்ணு முன்னாடி. அப்போ அந்த சாக்லேட் வாங்குறதுக்கு அது ஆசையா பக்கத்துல வந்த உடனே அந்த சாக்லேட்டை கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த மருந்து அதுக்கு கட்டாயப்படுத்தி ஊட்டி விட்டுறான். அப்படி ஊட்டினதுனால என்ன ஆகுது, அந்த குழந்தை வந்து அந்த பிணியிலிருந்து விடுபட்டுடுது, அந்த நோயிலிருந்து விடுபட்டுடுது அந்த மருந்து உள்ள போறதுனால. அது மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நேரடியா ஞானத்தை கொடுக்க வருது, ஆனா நாம வாங்க தயாரா இல்லை, ஓடி போக பாக்கணும். அப்ப சரி, இவன் ஓடி போக கூடாதே, இவனை எப்படியாவது கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுதுன்னா, கர்ம காண்டங்கள்ல நமக்கு ஆசையை காட்டுது. இந்த ஹோமத்தை பண்ணு, இந்த யாகத்தை பண்ணு, இந்த பூஜையை பண்ணு, இதை பண்ணா இப்படி நீ மேன்மைக்கு வந்துடும், அதை பண்ணா உனக்கு அப்படி ஆதாயம் வந்துடும் அப்படின்னா ஆசை காட்டும் போது நம்ம என்ன பண்றோம், அட பரவாயில்ல இது நல்லா இருக்குது அப்படின்ட்டு இதில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காட்ட ஆரம்பிச்சு அதுலேயே சிக்கிக்கிறோம். இப்போ குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்துட்டு சாக்லேட்டை தான் விரும்பி சாப்பிடும், மருந்து எடுத்துக்காது. அப்போ அது மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், அதுலேயே சிக்கிக்கிட்டு இருக்கோம். திருப்பி அதை என்ன பண்ணுது, கட்டாயப்படுத்தி இழுத்து அது பொய்யப்பா, அது ஒன்று சும்மா ஒரு உள்ள கொண்டு வரதுக்காக நான் ஆசை காட்டினேன், ஆனால் உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லி திருப்பி இந்த ஞானத்தை அது கொடுக்கும்போது தான் இந்த பிறவி பிணியிலிருந்து இந்த ஜீவர்கள் விடுபட முடியும் அப்படிங்கிறத சாஸ்திரம் சுட்டி காட்டுறது தான் இந்த விஷயமே. அப்ப அந்த அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கணும், அதைதான் இந்த சிஷ்யன் சொல்றான். அப்படி இந்த ஞானமும் அறியாமையும், அதாவது வைதிக கர்மங்களும் ஒன்றுக்கொன்று பகையாக இருப்பதை காணுகின்ற பொழுது எனக்கு நல்லா புரியுது, இது வந்து உண்மைதான் எனக்கு புரியுது. ஆனா அது எப்படி தெரியுமா இருக்குது, முழுமையான வெள்ளை நிலவிலே ஒரு கருப்பான மறுவை காண்பது போல. அறிவிலே களங்கத்தை உண்டாக்குகின்ற இந்த அறியாமைகள் களங்கமற்ற ஞானத்தோடு கூடியிருந்து இந்த சிருஷ்டியை படைக்கவும் முடியுமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். அதுதான் இந்த பாடலுடைய முக்கியமான பொருள். நிலவில மறுபோல அஞ்ஞானமும் நிமல ஞானத்தோட குழவி நின்று இந்த சிருஷ்டிகள் செய்யவும் கூடுமோ குருமூர்த்தி அப்படின்னு கேட்கிறான். அவனுக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு உயரிய ஞானத்தை நாம கொடுக்கணும்னு நினைக்கும் போது இது போன்ற அறியாமையான விஷயங்களை நம்ம உள்ள நுழைச்சோம் அப்படின்னா அந்த நிலவில வந்து ஒரு களங்கமான மாதிரி, ஒரு மறு ஏற்பட்டு ஒரு களங்கமான மாதிரி அசிங்கமா இருக்குமே, அந்த நிலவனுடைய அந்த அற்புத தன்மையை மாறிடுமே, களங்கமா தெரியுமே, அதை ஏன் நம்ம செய்யணும், அது ஒரு அந்த மாதிரி செஞ்சு இந்த ஞானத்தை கொடுக்கறது வந்து சாத்தியமா, அதனால இந்த விஷயங்கள் செய்யறது கூடுமோ அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்கறான் 77வது பாடல்ல. அதுக்கு குரு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சொரூப ஞானமும் விருத்தி ஞானமும் என்று ஜோதி ஞானமும் இரண்டாம். சொரூப ஞானமே விருத்தியின் ஞானமாய் தோன்றும் வேறிலை மைந்தா. சொரூப ஞானம் அஞ்ஞான சத்துரு அன்று சுளுத்தியில் கண்டாயே. சொரூப ஞானத்தில் மறுவும் அஞ்ஞானத்தை சுடும் விருத்தியின் ஞானம் அப்படிங்கிறாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, ரெண்டு விதமான ஞானத்தை அறிமுகப்படுத்துறாரு. ஒன்னு வந்து சொரூப ஞானம், இன்னொன்னு வந்து விருத்தி ஞானம். இப்ப சொரூப ஞானம்னா என்ன, தன்னை அந்த பிரம்மமாகவே புரிந்து கொள்வது சொரூப ஞானம். நான் தான் அந்த பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தன்னுடைய சொரூபத்தை தெரிந்து கொள்ளுகின்ற ஞானம் வந்து சொரூப ஞானம். இப்ப விருத்தி ஞானம் என்ன, இந்த புற விஷயங்கள் மீது உண்டான ஞானம். புற விஷயங்கள்லாம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம், இந்த ஹோமத்தை பண்ணு, அந்த யாகத்தை பண்ணு, இந்த பூஜையை பண்ணு, இந்த மந்திரத்தை உபாசனை பண்ணு அப்படிங்கறதெல்லாம் விருத்தி ஞானம். அப்போ இந்த ரெண்டு ஞானமும் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஜோதி பிரகாசமான ஞானங்கள். இந்த ரெண்டு ஞானமுமே அறிவை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் அப்படின்னு நீங்க சொல்றாரு. சொரூப ஞானமும் விருத்தி ஞானமும் என்று ஜோதி ஞானமும் இரண்டாம். அப்போ இது ஒரு அறிவு பிரகாசத்தை தூண்டுவதற்கான ஒரு அற்புதமான இரண்டு ஞானங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது ரெண்டு வந்து உண்மையிலேயே சொரூப ஞானமோ விருத்தி ஞானமோ தனித்தனியா தோன்றுதல்ல, வேறு அல்ல, ரெண்டு வேறு வேறு அல்ல. சொரூப ஞானம் என்பது ஒரு சாமானிய ஞானம், ஒரு சாதாரண ஞானம். இப்ப இந்த விருத்தி ஞானம் என்பது ஒரு விசேஷ ஞானம். ஏன் வந்து இந்த சொரூப ஞானத்தை ஒரு சாமானிய ஞானம்னு சொல்றோம், அந்த விருத்தி ஞானத்தை வந்து விசேஷ ஞானம்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப சொரூப ஞானம் வந்து சாமானிய ஞானம்னா, நான் தான் அந்த பிரம்மம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம், ஆனா அது நமக்கு தெரியல. ஏன்னா இப்ப அகம் பிரம்மாஸ்மிங்கிற விஷயத்தை இது ஏத்துக்க மாட்டேங்குது இந்த மனசு. ஏன்னா அது ஒரு சாதாரண விஷயத்தை ஏத்துக்க மாட்டேன், தன்னுடைய சொரூபத்தை அது உணர தயாரா இல்லை. அப்ப அப்படிப்பட்ட விஷயத்துல என்ன பண்ணணும், அந்த மனசுக்கு இது நீதான் அந்த பிரம்மம் அப்படிங்கிறத சுட்டி காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது பாத்தீங்களா. அப்ப அதுக்கு வந்து ஒரு விசேஷ ஞானத்தை கொடுக்கணும், அந்த மனசுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு அடிப்படை பாடங்களை கொடுத்து புரிய வைக்க வேண்டியிருக்கு. அப்ப அதுக்கு விசேஷ ஞானங்கள் தேவைப்படுது. ஆனா இப்ப இந்த விருத்தி ஞானம் என்பது வந்து அஞ்ஞானத்துக்கு விரோதி அல்ல. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம அஞ்ஞானத்தை நீக்குவதற்காகத்தான் இந்த விசேஷ ஞானத்தை கொடுக்கறோமே தவிர, நாம என்ன நினைச்சுக்கிறோம், ஒரு ஞானத்தை ஏத்திக்கிட்டு அப்புறம் நம்ம அதை வந்து அறிவா மாத்திக்க போறோமா அப்படின்னா, அப்படி சொல்ல வரல சாஸ்திரம். இப்ப மற்ற பாடத்திட்டங்கள் மாதிரி நாம இந்த இங்க வர்ற இந்த சாஸ்திர ஞானத்தை எடுத்துக்க கூடாது. இப்ப சாஸ்திர ஞானம் வந்து விருத்தி ஞானமா பாக்குறதுக்கு தெரிஞ்சா கூட, உண்மையிலே இது நம்முடைய மனோவிருத்தியை கூட்டுமானா இல்ல, மனோவிருத்தியை இல்லாம பண்ற விஷயத்தை தான் இது சொல்லிட்டு இருக்கு. நம்முடைய அறியாமையை நீக்கக்கூடிய விஷயத்தை தான் இந்த விசேஷ ஞானத்துல நம்ம பார்க்க போறோம். அது எப்படின்னா, இப்ப எண்ணங்களற்ற ஆழ்ந்த உறக்க நிலையில நம்ம தூங்குறோம். நம்ம தூங்கும் போது நமக்கு எந்த எண்ணங்களும் இல்லை. அப்போ அந்த உடலும் அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த கரணங்களும் புறக்கரணங்களும் நமக்கு அப்ப செயல்படாம இருக்குது. ஏன்னா இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் அப்ப வேலை செய்யறது இல்ல. அப்புறம் உள்ள இருக்கிற அந்த கரணமாகிய மனம் புத்தி சித்தம் எல்லாம் கூட வேலை செய்யறது இல்லை. ஏன்னா இது ரெண்டுமே புறக்கரணங்களும் அகக்கரணங்களும் செயல்படாத நிலையில நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த நேரத்துல நமக்கு இந்த உலகமும் தெரியறது இல்லை, உறவுகளும் தெரியறது இல்லை. அந்த மாதிரி ஒரு சூன்ய நிலையில தான் நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல இந்த மனசு வந்து லயம் ஆயிடுது. அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிற சிருஷ்டி ஸ்திதி லயம்ங்கிற சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள்ல எந்த ஒரு உலகத்தையும் அது படைச்சிக்கல மனசு. அதாவது படைப்பு அங்கே உண்டாகவே இல்லை, அதாவது சிருஷ்டி உண்டாகலை. ஸ்திதி அந்த இடத்துல நான் உண்டான சிருஷ்டியை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் இந்த ஹோமத்தை பண்றேன், இந்த யாகத்தை பண்றேன், இந்த பூஜையை பண்றேன்னு சொல்றது என்ன ஒரு ஸ்திதி, அந்த ஸ்திதி அங்கே நடக்கிறது கிடையாது. அப்ப மனசு என்ன ஆயிடுது, அந்த இடத்துல லயம் ஆகி போயிடுது, எதுவுமே செய்யாம அப்படியே சூன்ய நிலைக்கு போயிடுது. அப்ப அந்த ஒன்றமில்லாத சூன்யத்தை வந்து அறிவு சுரூபமான ஆன்மா அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த தூக்கத்துலன்னா, சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அங்க விருத்தி ஞானம் இல்லை, விசேஷ ஞானம் இல்லை, மனசுக்கு வந்து விசேஷ ஞானம் கொடுக்கப்படல, மனசு போய் ஒடுங்கிடுச்சு, லயம் ஆயிடுச்சு. ஆனா உண்மையிலேயே மனசு எப்ப தெரியுமா சொரூப ஞானத்தை தெரிஞ்சுக்கும், அதுக்கு இந்த மாதிரி புறத்துல இருந்து தன்னை காட்டி கொடுக்கணும், அப்பதான் அது தன்னை தெரிந்து கொள்ள முடியும். அதைதான் அவருக்கு சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த ஆழ்ந்த உறக்கத்துல சொரூப ஞானத்துடன் கலந்து அழியாமல் இருந்த அஞ்ஞானத்தை விருத்தி ஞானம் வந்து சுட்டி எரித்து விடுங்கிறாரு. அப்ப அந்த ஆழ்ந்த உலகத்துல என்ன பண்ணுதுன்னா, உண்மையிலே அந்த சொரூப ஞானத்தோட தான் போய் கலந்து நிக்குது இந்த மனசு. ஆனாலும் என்ன பண்ணுது, தனக்கு தான் யார் என்று அறிந்து கொள்ள முடியாத அஞ்ஞானத்துல இருக்கிறதுனால அது தான் வெளியிருந்து ஏத்தி வைத்துக் கொண்ட அந்த விஷயங்களை கூட எல்லாம் திறந்துட்டு அங்க ஒண்ணும் இல்லாம லயமாய் கிடக்குது அந்த மனசு. அப்போ அந்த ஆழ்ந்த உலகத்துல உண்மையிலே ஆன்ம ஞானம் வந்து நமக்கு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியாம போயிடுது. ஏன் அப்படின்னா, அந்த கரண விருத்தியே செயல்பாட்டுல இல்லை. அப்ப இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், இந்த சொரூப ஞானம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ஒரு ஓமானம் கொடுக்குறாரு. இந்த சொரூப ஞானம் என்பது ஒரு கொல்லிக்கட்டையை போலங்கிறாரு. கொல்லிக்கட்டைன்னா எப்படின்னா, அந்த காலத்துல விறகு அடுப்பு வச்சு நம்ம சமைப்போம், சமைச்சிட்டு அந்த அடுப்பை கொஞ்சம் தணிக்கணும் அப்படின்னா அந்த விறகை தூக்கி வெளியே போட்டுருவோம். அந்த விறகை தூக்கி வெளியே போட்ட அந்த கொல்லிக்கட்டையில பாத்தீங்கன்னா மேல பூரா சாம்பல் படிஞ்சு அந்த இடத்துல நெருப்பே இல்லாம தெரியும், நெருப்பு இருக்கிற மாதிரியே தெரியாது, ஆனா உள்ள நெருப்பு இருக்குது. மேல பாத்தீங்கன்னா அந்த கறி படிஞ்சு சாம்பல் படிஞ்சு அது ஒரு கொல்லிக்கட்டையா கிடக்கும். அது மாதிரி இங்க ஆன்மா உள்ள மறைக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய பிரகாசம் தெரியாம இந்த சாம்பல்னால மறைச்சு இங்க அஜ்ஞானங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த ஆன்மா மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதே வந்து அது ஒரு பிரகாசமான பொருள் தான். அந்த கொல்லிக்கட்டையில் எடுத்து நீங்க அந்த சாம்பலை தட்டி விட்டு பாத்தீங்கன்னா உள்ள தணல் இருக்கும். அது மாதிரி இங்க ஆன்மா உள்ள பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கிறது தெரியாம இங்க அஜ்ஞானங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுனால அறியாமையில இது தன்னை மறைத்துக் கொண்டிருக்கின்றது ஆன்மாவை. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு விசிறியை எடுத்து அந்த கொல்லிக்கட்டை மேல வீசி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காற்று கொடுத்தோம் அப்படின்னா உடனே அந்த கொல்லிக்கட்டை என்ன பண்ணும், நெருப்பு திப்பு திப்புன்னு திருப்பி எரிய ஆரம்பிச்சு அந்த பிரகாசம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா மங்கி போய் நெருப்பே இல்லாத மாதிரி இருந்த ஒரு கொல்லிக்கட்டையை ஓமானம் காட்டுறாரு. அதாவது ஆன்மாங்கிற சாமானிய ஞானத்தை இந்த விருத்தி ஞானம் எப்படி வெளிப்படுத்துங்கிறது ஒரு ஓமானத்தை கொடுத்து, அந்த மாதிரி ஒரு அந்த நெருப்பை உண்டாக்குன உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கொல்லிக்கட்டை என்ன பண்ணும், ஒரு இருளில் கூட வெளிச்சத்தை கொடுக்கும். ஒரு இருட்டான அறையில் நீங்கள் அந்த கொல்லிக்கட்டை கொண்டு போனீங்கன்னா அந்த தணலானது வெளிச்சத்தை கொடுத்துரும். அதுவே நீங்கள் அந்த மேலே சாம்பல் மூடப்பட்ட அந்த கொல்லிக்கட்டை தூக்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெளிச்சமும் தெரியாது. அப்போ அது மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணணும், சொரூப ஞானம்ங்கிறது அஞ்ஞானத்தை அழிக்கக்கூடியதல்ல, அது வந்து அஞ்ஞானத்தை அழிச்சிடாது. அது விருத்தி ஞானமாக மாறினாத்தான் அந்த அறியாமையை அழிக்கும் சக்தியே பெறுகின்றது அப்படின்னு இங்க சுட்டி காட்டுறாரு. இப்போ இந்த சொரூப ஞானத்தை நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரே கருவி என்ன, இந்த மனசு தான். அப்போ இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, இந்த அறியாமை விஷயங்களை உள்ள வாங்கிக்கிட்டு மேலே சாம்பல் மாதிரி போத்திக்கிட்டு அந்த அறிவு பிரகாசத்தை மறைச்சிக்கிட்டு இருக்குது, அந்த கொல்லிக்கட்டை மாதிரி மறைச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த வேதாந்த சாஸ்திரங்களை படித்து ஒரு மாணவன் ஒரு சாதகன் உள்வாங்கும் போது அவனுக்கு என்ன பண்ணுது, அந்த மனசு வந்து தெளிவுக்கு வருது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுக்கு வருது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுக்கு வருது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த கொல்லிக்கட்டு மேலே இருக்கிற சாம்பலை வந்து ஒரு விசிறிலே வீசும்போது அந்த சாம்பல் பறந்து போயிட்டு அப்புறம் அந்த தணல் அப்படியே கொஞ்சம் பிரைட் ஆகி அப்படியே திபுக்குன்னு அந்த நெருப்பு பிடிச்சிக்கிற மாதிரி இவனுக்கு அந்த விசிறி வீசுகிற மாதிரி இந்த ஞானத்தை உபதேசிக்க வேண்டியிருக்கு சாதகனுக்கு மாணவனுக்கு. அப்படி உபதேசிக்கும் போது அந்த காற்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெருப்பு கொல்லிக்கட்டை மேலே பட்டு அந்த கொல்லிக்கட்டை திபுக்குன்னு எரியிற மாதிரி இந்த சாஸ்திர ஞானம், இந்த விருத்தி ஞானம் உள்ள போய் அவனை என்ன பண்ணுது, அவனுடைய அறியாமைகளை நீக்கி அவன் தன் ஆன்மாதான் தெரிஞ்சுக்க ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது. அப்போதான் இந்த அந்தக்கரணமான மனம் ஆழ்ந்த உறக்கத்தில் எண்ணங்களற்ற நிலையில தன் சொரூபத்தை அறியம முடியாமல் இருக்கிறதுலேருந்து விடுபட்டு அது விழிப்பு நிலையில எண்ணங்களுடைய கூடிய மனமாக இருக்கும்போது தான் அந்த விருத்தி ஞானத்தினால இந்த அறியாமையை ஒழிக்கின்றது அப்படின்னு இங்க சுட்டி காட்டுறாரு. அப்போ அது மாதிரி ஒருவன் தன்னுடைய உண்மை நிலையான சொரூபத்தை அறியாம இந்த பிறப்பு இறப்பு சுகம் துக்கம் போன்ற இருமைகளில் சிக்கிக்கிட்டு இந்த உடலையும் மனசையும் நான் சம்பந்தப்படுத்திக்கிட்டு தன்னை ஆத்மா என்பதை மறந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறாரு. அப்ப அந்த அறியாமையில் இருப்பவனை நிர்மலமான ஒரு ஞான நிலைக்கு கொண்டு போவது தான் இங்க சாஸ்திரத்தினுடைய குறிக்கோள். அதற்கு தான் இந்த ஆத்ம சாதனையை வந்து நம்ம பாடத்திட்டங்களாக எடுத்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அதுதான் இங்க விருத்தி ஞானமாக கொடுக்க வேண்டிய அந்த நிலை உண்டாகின்றது. அது எப்போ சாத்தியமாகும்னா, அந்த விழிப்பு நிலையில தான் அவனுக்கு உபதேசிக்க முடியும். அப்போ அவன் தன்னை விழிச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை அவன் உள்வாங்கும் போது மட்டும்தான் அவன் தன்னுடைய ஞானத்துக்கே வர முடியும், தன்னுடைய அறியாமையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு அவர் சுட்டி காட்டி, அப்போ அந்த நிலையை அவனை கொண்டு வரத்துக்காகத்தான் அதுக்குண்டான சாதனைகளாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மந்திர உபதேசனை தியானம் இப்படி கர்ம காரியங்கள் எல்லாம் நம்ம கடைபிடிக்க சொல்லி அறிவுறுத்துறோம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அதுலேயே சிக்கிக்கிறான், அதுலேருந்து விடுபட்டு மேலே வரமாட்டேங்கிறாங்கிறது இங்கே சுட்டி காட்டுறாரு. அப்படி இந்த எந்த வழியை பின்பற்றினாலும் இறுதியில் அவன் ஆன்மாவை பற்றி அறிந்து இந்த மாதிரி சாதனைகளை செய்து அந்த விருத்தி ஞானத்தின் வழியாக தன்னுடைய உண்மை நிலையான சொரூப ஞானம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாரு. அப்போ அது மாதிரி இந்த கேள்வி கேட்டு முயற்சி செய்யும் ஞானம் வேறு, தான் இருக்கும் இருப்பை தானாக இருந்து தன்னை அறியும் சொரூபம் ஞானம் வேறு அப்படிங்கிறதுல உள்ள வித்தியாசத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்கே சுட்டி காட்டுறாரு. இதில் அந்த சொரூப ஞானம்ங்கிறது தான் ஆன்ம ஞானம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த நிலையில நம்ம சதா சர்வ காலமும் இருந்து அந்த சொரூப ஞானத்திலேயே அந்த நிஷ்டையிலேயே நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன தேவைப்படுது, இந்த விருத்தி ஞானம் தேவைப்படுது. அப்போ இந்த விருத்தி ஞானமாகிய இந்த வேதாந்த சாஸ்திரத்தை நம்ம உள்வாங்கியே ஆக வேண்டும். அதை நேரடியாக கொடுத்தா உள்ள வாங்க மாட்டான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு சில ஆசைகளை காட்டி உள்ள கொண்டு வரோம் அப்படிங்கிறத இங்க சுட்டி காட்டுறாரு. அது எப்படி இன்னொரு ஓமானமும் கொடுக்குறாரு. இப்போ ஒரு கலங்கலான தண்ணியில் அந்த காலத்தில் குட்டையிலேருந்து மொண்டுக்கிட்டு வந்து தண்ணியை வந்து குடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தினா அந்த நீர் வந்து கலங்கி இருக்கும், மண் கலந்துருக்கும். அப்போ அந்த தண்ணியை வந்து தெளிய வைக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தேற்றாங்கொட்டை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. அப்போ அந்த தேற்றாங்கொட்டையினால் தண்ணியில் கலந்து என்ன பண்ணணும்னா, அந்த தேற்றாங்கொட்டையை வந்து அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மாசுக்களை பூரா உறிஞ்சிக்கிட்டு அப்புறம் அந்த தேற்றாங்கொட்டையை அங்கே அந்த மாசுக்களோட தன்னை அழிச்சிக்கும். தேற்றாங்கொட்டையும் இருக்காது, அந்த மாசு இருக்காது, அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இங்க இந்த விருத்தி ஞானம் மூலமா மனசு வந்து இந்த மாதிரி புற விஷயங்கள்ல இந்த வேதாந்த சாஸ்திரங்களை படித்து உள்வாங்கி கொண்ட பிறகு இங்க மனம்னு ஒன்னு அழிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் அங்க ஆன்மா மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள். அதுதான் இந்த பாடல் என்ன சொல்லுதுங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணும். பாருங்க மீண்டும் அந்த பாடலை படிக்கிறேன். சொரூப ஞானமும் விருத்தி ஞானமும் என்று ஜோதி ஞானமும் இரண்டாம். சொரூப ஞானம்னு ஒன்று இருக்குப்பா, விருத்தி ஞானம்னு என்று இருக்குப்பா. இது ரெண்டுமே நமக்கு பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிவு ஞானம், ஒரு அறிவை உண்டாக்கக்கூடிய ஞானம், அதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா ரெண்டுமே அறிவு தான். இப்போ சொரூப ஞானம்னாலும் அது ஆன்மா அறிவாக தான் இருக்குது. புறத்துல வந்து விருத்திகள் ஞானம் சொல்றதும் அறிவு தான். அது என்னன்னா அந்த தன்னைத்தானே அறியக்கூடிய அந்த விஷயத்தை காட்டி கொடுக்குது. அப்ப அந்த இரண்டு அறிவும் ஒரு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஞானமா இருக்கிறதுனால இந்த ரெண்டுமே ஜோதி ஞானம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொரூப ஞானமே விருத்தி ஞானமாய் தோன்றும் வேறிலை மைந்தா. அப்ப அந்த சொரூப ஞானம் தான் பாக்குறதுக்கு விருத்தி ஞானம் மாதிரி தெரியுது, ஆனா உண்மை என்ன தெரியுமா, ரெண்டு வேற வேற கிடையாது. ஏன்னா புறத்திலிருந்து தன்னை தெரிந்து கொள்வதற்காக இந்த உபதேசங்கள்லாம் தேவைப்படுது அந்த அறிவுக்கு. இப்ப நெருப்பு வந்து உள்ள தணல், அந்த கொலிக்கட்டுல தணல் இருக்குது, அதுல நம்ம புதுசா நெருப்பெல்லாம் பத்த வைக்க வேண்டிய வேலை இல்லை, அது உள்ள தகிச்சிட்டு இருக்குது. ஆனா அது மேல சும்மா அந்த காத்தை வீசி விட்டா போதும், அந்த நெருப்பு தணல் வந்து கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், திபு திபுன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இந்த ஆத்மா அறியாமையால் மூடப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த அறியாமைகளை அகற்றினால் போதும், அந்த ஆத்மா பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத சொல்லி. அப்ப இந்த சொரூப ஞானம் அஞ்ஞான சத்ரு ஒன்று. அப்ப இந்த சொரூப ஞானம்ங்கிறது வந்து அறியாமைகளை நீக்கக்கூடிய ஒரு எதிரி கிடையாது. அதை வந்து நீ சுளுத்திலேயே பார்க்கலாம், ஏன்னா சுளுத்தியில் அது லயமாயி போயிடுது. அப்ப அதுக்கு வந்து ஒன்றும் தெரியாம அடங்கி போயிடுது. அப்புறம் அது எப்போ வந்து விழிப்பு நிலைக்கு வருதோ அப்போ விருத்திகள் மூலமா அது தன்னை தெரிந்து கொள்ளுது அப்படின்னு சொல்லி, சொரூப ஞானத்தில் மறுவும் அஞ்ஞானத்தை சுடும் விருத்தியின் ஞானம் அப்படின்னு இங்க முடிக்கிறார் இந்த பாடல்ல. அப்ப சொரூப ஞானத்தில வரக்கூடிய அந்த விஷயம், தான் ஆன்மா என்று தன்னுடைய உண்மையான சொரூபத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இந்த விருத்தி ஞானத்தின் வாயிலாக தான் தெரிஞ்சுக்க முடியும், இந்த மனம்ங்கிற ஒரு விஷயத்தின் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அதுக்காகத்தான் இந்த வேதங்கள் வந்து ஸ்ருதி என்ன பண்ணுதுன்னா ஸ்மிருதியை வகுத்து கொடுத்து, அந்த ஸ்மிருதி மூலமா சில சட்டத்திட்டங்களை வகுத்து அதன் மூலமாவது இவன் இது பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுது. அப்ப அதுக்கான அந்தந்த காலகட்டங்கள் தகுந்த மாதிரி அந்த ஸ்மிருதி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நாம அன்றைய காலகட்டங்கள்ல உண்டான அரச வாழ்க்கைக்கும் அன்றைய மனிதர்களுக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் வேற, இப்ப இன்றைய காலகட்டங்களுக்கு உண்டான வாழ்க்கை முறைக்கும் சட்டத்திட்டங்கள் வேற. இப்ப நம்ம ஏன் இதை மாறி மாறி வருதுன்னா, ஸ்மிருதி மாறிக்கிட்டே இருக்கும், ஆனா ஸ்மிருதி மாறாது. ஸ்மிருதிங்கிறது சட்டத்திட்டங்கள், ஸ்ருதிங்கிறது வேதம். அப்ப அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப வேதம் மாறாது, வேதம் தெளிவா இருக்குது. ஆனா இடையில நம்ம சட்டத்திட்டங்களை மாத்திக்கிறோம். ஏன் மாத்திக்கிறோம்னா, காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறோம். அப்ப அந்த மாதிரி மாற்றப்பட்ட காலகட்டங்கள்ல வாழ்ந்த இந்த வைதிக தர்மங்கள்ல மனிதன் சிக்கிக்கிட்டு இந்த ஞான பாதைக்கு வரமாட்டேங்கிறான் அப்படிங்கிறது இங்க வலியுறுத்துறாரு. அப்படியே இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லுவாரு, சிஷியனும் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பான். இப்ப நம்ம இன்னும் இந்த பாடங்கள்ல தொடர்ந்து பார்க்க பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இப்ப இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 78வது பாடலோட நிறைவு செஞ்சுக்கலாம். அப்ப இதனுடைய முடிவு என்ன நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த வேதாந்த ஞானமாகிய வேதாந்தம், வேதத்தினுடைய இறுதி பகுதியான உத்தர மீமாம்சத்தை ஒரு சாதகன் படிக்கணும்னு நினைச்சான்னா, அவன் நேரடியா வரமாட்டேங்கிறான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது வந்து தத்துவமசிங்கிற ஒரு உபதேசத்தை கொடுக்கும்போது அவனால நம்ப முடியல. குருவின் வார்த்தையின் மேலும் சாஸ்திரத்தினுடைய வார்த்தையின் மேலும் நம்பிக்கை வரமாட்டேங்குது. அப்ப அந்த நம்பிக்கை அவனுக்கு உண்டாக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அவனுக்கு பிடிச்சமான சில விஷயங்களை செய்யணும். இப்ப எப்படி ஒரு அம்மா மருந்து கொடுக்கும்போது அந்த குழந்தை அதை நம்பி குடிக்காது, ஏன்னா அம்மா எப்படி இருந்தாலும் கசப்ப கொடுத்துருவா, அதனால நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தெரிஞ்சுக்கு போய் புத்திசாலித்தனமா அது என்ன பண்ணுது, அதுல இருந்து விலக பாக்குது. அப்ப அவனுக்கு ஒரு மிட்டாயை கொடுத்து வரவழைச்சு அந்த மிட்டாயை அவனை சாப்பிடுற மாதிரி பக்கத்துல கொண்டு வந்த பிறகு வலுக்கட்டாயமா அந்த மருந்தை திணிக்கிற மாதிரி இந்த சாஸ்திரத்தை வலுக்கட்டாயமா திணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் அவனு இந்த கர்மகாண்டத்துல பூர்வ மீமாம்சத்துல உள்ள கொண்டு வந்து சில ஆசைகளை காட்டி அவனை உள்ள கொண்டு வந்து அப்புறம் இந்த விஷயத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருது. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வழிமுறையில் தான் இங்க விளக்கத்தை கொடுக்குறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நாம இப்ப எந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோம், இப்ப நம்முடைய நிலை என்ன, நம்ம கர்மகாண்டத்திலே இருக்கலாமா இல்ல ஞான காண்டத்துக்கு போலாமா அப்படிங்கறதெல்லாம் நாம தான் முடிவு எடுத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்முடைய சுய விசாரமான விஷயங்களா இருக்கிறதுனால வேதம் சொல்ல வர்ற விஷயத்த இங்க மகான்கள் எடுத்து சொல்லிடுறாங்க, தெளிவுபடுத்திடுறாங்க. அதுக்கு மேல ஒவ்வொரு சாதகனும் ஒவ்வொரு முமுட்சுவும் தன்னை தான் அறிந்து கொள்ளணும், அந்த உணர்வா நான் மாறணும்னு ஆசைப்பட்டான்னா அவனுக்குள்ளேயே சுய விசாரத்தை அவன் மேற்கொள்ளணும். அப்ப இங்க வந்து ஞானம்ங்கிற ஒரு விஷயம் என்னன்னா சுய விசாரம் தான். இப்ப வேத சாஸ்திரங்களுடைய பாடங்களை படிச்சுட்டு அதில் கூறப்பட்ட சிரவண மனன நிதித்தியாசன வழிமுறைகளை கையாண்டு அதில் இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் தெளிவு பண்ணி அப்புறம் நான் அதுவா தான் இருக்கிறேங்கிறதுல யார் திடமாக நிற்கின்றார்களோ அவர்கள் தான் திட ஞானி, அவர்கள் தான் சொரூபனிஷ்டன் பிரம்மனிஷ்டன் எல்லாம் சொல்லப்படுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள நம்ம சுய விசாரத்தை மேற்கொள்ளணும். இப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்ல கூறப்பட்ட கருத்துக்களை நீங்களே அனலைஸ் பண்ணிட்டு நீங்க எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கீங்கிறத பார்த்து அதுல இருந்து விடுபடணும். அப்பதான் நம்ம இந்த பாதையில மேலும் பயணிக்க முடியும். இல்லைன்னா இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுறலாம், ஒன்றும் பிரயோஜனப்படாது. பாடங்கள் அப்படியே போயிட்டு இருக்கும், நாமளும் நம்ம வாழ்க்கை எப்பயும் போல வாழ்ந்துட்டு இருப்போம். அப்புறம் காலம் கடந்து இறப்பு வந்துடும், அடுத்த பிறவிக்கு தயாராகிடணும். அப்ப நாம இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து சிக்காம விடுபடணும்னு ஆசைப்பட்டோம்னா கொஞ்சம் சீரியஸாவே இந்த விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத சுட்டி காட்டுறேன். இத்துடன் இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 79வது பாடலிருந்து நம்ம தொடர்வோம். நன்றி. ஓம் தத்சத்.